ஹலோ அடியன் சுவாமி இருக்கலாம்.
ஆ
ஆ சுவாமி ஏலியாச்சு, அடியன் திருவிழா அப்படி ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி.
ஆ சரி, ஆரம்பிக்கலாம் இல்லையா?
ஆரம்பிக்கலாம் அடியன்.
ஆ வேதாந்த லக்ஷ்மணி இந்திர கிருபாத் பௌதம் தாத்பாத யுக்ம தரதீர்ஹபிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனிம் சரணம் புகந்தே. என்னும் இருதந்தளித்தவரை சரணம் போக்கோ யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்த வள்ளல் பெரியனம் வியாழ வந்தார் உனக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறை தௌசக் கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனிநாதன் இன்னும் முதற் திருமாளியன் இவரை முன்னிட்டு எம்பெருமாதருவடிகள் அடைகின்றேனே. சமஸ்தஜனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம் கமப்யனவரும் வந்தே கருணா வருணாலயம் ங்காச்சராட்சாஷ பும்சா அமதம் ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஹிதகாமதேனும். ஸ்ரீமத் ஸ்ரீபாத யோகீஸ்வர பதவினதல்லப்த வேதாந்த யுக்மோ ஸ்ரீபாதோ தேவி ராமானுஜமுனி தலகா தத்பதன்யஸ்துபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீபாத ராமா பரஜமுனி முனே பிராப்த மோக்ஷா ஸ்ரீமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ யதி திருபதிம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம். நம்முடைய பிரபத்தி சம்பிரதாயம் பெருமாள் தொடங்கி வைத்து பெருமாள் தாயார் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு பிறகு ஸ்ரீமன் ஆசமுனிகள் உயக்கொண்டார் மணக்கால் நம்பி ஸ்ரீ ஆளவந்தார் பெரிய நம்பிகள் ஸ்ரீபாஷ்யகாரர் பர்யந்தமாக அத்தியுதமான மகோன்னதமான இந்த பரம்பரை ஆச்சாரிய பரம்பரையை ரொம்ப விசேஷமாக அனுபவித்தோம். பாஷ்யகாரருக்கு பிறகு பல கலைகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரொம்பவும் உயர்ந்ததான இந்த பிரபத்தி மார்க்கத்தை லோகத்திலே வியாபிக்க செய்து கொண்டு வளர்ந்து கொண்டிருந்தன. அதில் பாஷ்யக்காரருடைய அத்தியந்த அபிமதமாய் அவருடையதான திருவுள்ளத்தை எல்லாம் காப்பாற்றியதாய் அவருடைய கிரந்தங்களுக்கெல்லாம் விசேஷமான வியாக்கியானங்களையும் செய்தருளியதாய் அத்தாலே பாஷ்யகார சம்பிரதாயம் இதுதான் என்று சொல்லப்படும்படியாய் அமைந்திருப்பது அது சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடையதான பிரபாவத்தினாலே இந்த தேசிக சம்பிரதாயம்தான். பாஷ்யகாருடைய சிஷ்யர் உள்ளான், அவருடைய சிஷ்யர் நடாதூரம்மாள், அவருடைய சிஷ்யர் புல்லான் புல்லான் எங்களாழ்வான், எங்களாழ்வானுக்கு பிறகு நடாதூரம்மாள், நடாதூரம்மாளுடைய சிஷ்யர் அப்புள்ளார், அப்புள்ளார் சிஷ்யர் சுவாமி தேசிகன் என்று நாம் அனுபவிச்சுட்டு வந்தோம். அதே சமயத்தில் இரகசிய பரம்பரை என்று சொல்லும்படியாக பாஷ்யகாருடைய சிஷ்யர் மடப்பிள்ளி ஆச்சான் கடாம்பி ஆச்சான்னு சொல்லுவோம், அவருடைய திருக்குமாரர் ராமானுஜ பிள்ளான், அவருடைய திருக்குமாரர் ரங்கராமானுஜ பிள்ளான், அவருடைய திருக்குமாரரான இந்த அப்புள்ளார் என்று அப்புள்ளாரிடத்தில் இரகசிய பரம்பரை, பகவத் விஷய பரம்பரை, ஸ்ரீபாஷ்ய பரம்பரை, கீதா பாஷ்ய பரம்பரை என்று எல்லாம் சேர்ந்து ஒரு கடலிலே வந்து தேங்கினார் போலே இருந்தது. அப்பேற்பட்ட அப்புள்ளாரிடத்திலே சுவாமி வாந்த மகாதேசிகன் சகல வித்தியைகளையும் அதிகரித்து சம்பிரதாயத்துக்கு பிரதான ஆச்சாரியராக இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பல முகங்களினாலே சம்ரட்சிச்சு நமக்கு கொடுத்தார். இப்படி தேசிய சம்பிரதாயத்தை ரட்சித்த பிறகு தேசிக சம்பிரதாயத்துக்கு அடுத்தடுத்து வந்த ஆச்சாரியர்கள் அதிலும் பல கிளைகள் உண்டாயிருந்தாலும் இப்பொழுது நம்முடைய ஆண்டவன் ஆசிரமம் என்று சொல்ல முடியான ஆச்சாரிய பரம்பரையானது மேலும் மேலும் எம்பெருமானுடையவும் பிராட்டியனுடையவும் நம்மாழ்வாருடையவும் ஸ்ரீமன் நாதமுனிகளுடையவும் பாஷ்யக்காரருடையவும் தேசியனுடையவும் பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயே வளர்ந்து கொண்டு வருகிறது, அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கோம். பல ஆச்சாரிய பரம்பரைகள் விட்டு போயின, சிஷ்ய பரம்பரைகள் அற்று போயின, அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றளவும் இந்த கலியுகத்தில் ஜீவாத்மாக்களை சம்ரக்ஷணம் பண்ண வேணுமென்று எம்பெருமானுடையதான ஒரு சம்பிரதாயமாகவே ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம பரம்பரை வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த ஆசிரம பரம்பரையிலே இப்பொழுது நாம் எந்த ஆச்சாரியரை அனுபவிக்க போறோம் என்று தொடங்கி என்றால், நம்மாண்டவன் எப்படி நம்மாழ்வார் என்று சம்பிரதாயத்திலே அசாதாரணமாக நம்மாழ்வார் என்று எல்லாரும் தன்னுடைய நெஞ்சோடே சேர்த்து சொல்லும்படியான பெருமையுடையவரோ, நம் பெருமாள் என்று எத்தனை பெருமாள் இருந்தாலும் அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் நம் பெருமாள் என்று சொல்லுவதாயிருந்தால், தன் 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 க்ஷேத்திரத்திலே இருக்கிற பெருமாளை காட்டிலும் எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய பெருமாள் நம் பெருமாள் என்று திருவரங்கனா இருப்பாரோ, அதுபோலே நம் பெருமாள், நம் பெருமாள் என்றால் திருவரங்கன்தான். எந்த ஊரிலே இருந்தாலும் எந்த க்ஷேத்திரத்தை சேர்ந்தவாளாயிருந்தாலும் அங்கே அவரவர்கள் அனுபவிக்கிற அவாவாளுடைய எந்த அர்ச்சாவதாரமூர்த்தியாயிருந்தாலும் சமஸ்த பேரும் நம் பெருமாள் என்று சொல்லும்படியாக திருவரங்கன் இருக்கிறா போலே. 12 ஆழ்வார்கள் உண்டு. அந்தந்த ஊரிலே இருக்கிறவர்கள் அந்தந்த ஆழ்வார் க்ஷேத்திரத்திலேயே இருந்து அந்தந்த ஆழ்வார ஆராதிச்சுருக்கிறவா. உதாரணமாக திருவாலை திருநகரி திருக்குறையில் ஊரே இருக்கிற திருமங்கை ஆழ்வாரிடத்திலே வியாமோகிச்சு அந்த க்ஷேத்திரத்திலேயே பிறந்து அப்படியான பாக்கியம் பண்ணி கைங்கரியம் பண்றவாளும் கூட நம் ஆழ்வார் என்று சொன்னால் குருகூச்சடகோபனைத்தான் சொல்லுவாளே. அப்படியாக்கும் பெரியார் திருவில்லிபுத்தூரிலே பிறந்து அங்கே பெரியாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார் மகாத்மாக்களும் நம் ஆழ்வார் என்று சொன்னால் பெரியாழ்வாரை சொல்ல வேண்டாம், திருக்குருகூர் சடகோபனை சொல்ல வேணும். அதுபோல எந்த க்ஷேத்திரத்திலையும் பெருமாள் நம் பெருமாள் திருவரங்கன் தான். எந்த தேசத்திலையும் ஆழ்வார் குருகூர் சடகோபன் நம் ஆழ்வார் தான். அதுபோல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளும் நம் ஆண்டவன் என்று சொன்னால் ஆண்டவன் சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா இருக்க வேண்டாம், ஆனால் சொல்லுவது நம் ஆண்டவன் என்று சொல்லும்படியாக இருந்தார். அப்படி அப்படி ஒரு அவசத்தியான சகல பேரோடையும் ரொம்பவும் அபிமானத்தோட ரொம்பவும் பாசத்தோட அதே சமயம் எல்லாரிடத்திலும் அனுகிரக புத்தியோட எல்லாரும் தன்னுடைய நெஞ்சத்திலே ஆண்டவன் என்று சொன்னால் வெறும் ஆண்டவன் சொல்லக்கூடாது, நம்ம ஆண்டவன் என்று சொல்ல வேணும் என்று ஆசைப்படும்படியாக என்று இருந்த உத்தமோத்தமரான மகானுபாவரான ரொம்ப மகாத்மாவான பழுத்த பழம் என்று சொல்ல வேணும். ஆத்மஜானத்தினாலும் பரிபூர்ண வைராகியத்தினாலும் எல்லாருக்கும் நன்மையே நினைக்கக்கூடியதான அந்த பரிசுத்தமான ஹிருதயத்தினாலும் உத்தமமான ஆச்சாரியத்துவத்தை வகித்ததினாலேயும் ஏற்பட்ட ரொம்ப வசத்தியான ஸ்ரீமத் ஆண்டவனை நாம் மேற்கொண்டு அனுபவிக்க போகிறோம். நம்ம ஆண்டவன் என்றால் தேரழுந்தூர் ஆண்டவனுக்கு திருநாமம். ஆண்டவன் பரம்பரையிலே வழுத்தூர் ஆண்டவன், திருத்துறப்பூண்டி ஆண்டவன், பெரியாண்டவன், சின்ன ஆண்டவன், காடந்தேத்தி ஆண்டவன் என்று 5 ஆச்சாரியால் பார்த்தோம். தேரழுந்தூர் ஆண்டவனுக்கு பிறகு இப்பொழுது வர்த்தமான ஸ்ரீமுஷ்ணு ஆண்டவன் வரைக்கும் 5 ஆண்டவன்கள் பார்க்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். இந்த ஆண்டவன் பரம்பரை என்று இப்பொழுது 11 ஆச்சாரியர்களை நாம் சேவிச்சிருக்கோம். இந்த 11 ஆச்சாரியர்களுக்குள்ளே நடு ஆச்சாரியராய் 6வது ஆண்டவன் என்று சொல்லும்படியாக நடுநாயகமாய் இன்றளவும் இருக்கக்கூடிய ரொம்ப பரிபூர்ணமான ஒரு வசந்த ஒரு பகவத் பக்தரே, பகவத் பக்தரே என்று சொல்லுவதை விட பரிபூர்ணமான அந்த பகவத் விஷயமே ஒரு வடிவம் என்று சொல்ல வேணும் என்னும்படியான ஸ்ரீமத் தேரழுந்தூர் ஆண்டவனை நாம் அனுபவிக்க போகிறோம். தேரழுந்தூர் ஆண்டவன் எதனாலே இப்படி விசேஷமான சில வார்த்தைகளுக்கெல்லாம் உரியவராயிருக்கார் என்று சொன்னால், முன்னுள்ள ஆச்சாரியர்களை நாம் ஞானிகளாக பார்த்தோம், நல்ல மகாத்மாக்களாக பார்த்தோம், ரொம்ப வசந்த அனுஷ்டானத்தோடையவர்களாக சேவிச்சோம், சிஷியர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சிஷியர்களுடைய எந்த கட்டத்தையும் தீர்க்கக்கூடியவாளாக இருக்கக்கூடிய ரொம்ப உயர்ந்த ஒரு அனுகிரக சக்தி உள்ளவாளாக பார்த்தோம். எல்லா ஆச்சாரியர்களையும் கூட ஸ்ரீமத் தேரவிந்தூர் ஆண்டவரிடத்திலே இருந்த ஒரு தனி பெருமை சமஸ்த பேரோடையும் சமஸ்த சிஷ்யர்களோடையும் இல்லை சமஸ்த ஸ்ரீ வைஷ்ணவர்களோடையும் பொது ஜனங்களோடையும் ஸ்ரீமத் தேரழுந்தூர் ஆண்டவன் பழகும் விதம் அப்படி அத்தியுதம். அப்படி ஒரு ஆச்சாரியர் பழக முடியும்னு நினைக்க முடியாது. லௌகிகத்திலேயும் அத்தனை பேரோடையும் தன்னுடைய அந்த ஆண்டவன் என்கிறதான அந்த ஆச்சாரியத்துவத்தை கொஞ்சமும் குறைச்சிக்காம அதே சமயம் ஒவ்வொருவரிடம் நெருக்கமாக பழகும் போது ஒரு ஆச்சாரியர் என்று நினைச்சா ஆண்டவன் நினைக்கும்படியாக அவ்வளவு நெருக்கமாக பழகினார். அத்தனை பேரோடையும் குழந்தை போலே பாசமாக பழகுவார். அதுதான் அங்கே ரொம்ப விசேஷம். இவ்வளவு பெரிய ஆச்சாரியராக இருந்து இவ்வளவு ஞானியாக இருந்து இத்தனை பேரும் கைகோப்ப வேண்டியதான ஸ்திதிகளாக இருந்து அப்படி இருந்தவர் சேரந்தூர் ஆண்டவன் ஒவ்வொருவரிடையும் தான் கண்ட அத்தனை பேரோடையும் பொது ஜனங்களோடையும் அவர் குழந்தை போலே பாசமாக இருப்பார். குழந்தை போலேயே எப்படியாக்கும் ஒரு பச்சை குழந்தைக்கு ஒரு தப்பு தெரியாது, ஒரு தீங்கு தெரியாது, இன்னொருவருடைய தோஷம் தெரியாது. அது குழந்தை ஒரு ஆனந்தமான சந்தோஷமான குழந்தையானது. எப்பவும் எப்படி ஒரு எப்படியும் கலகலப்பாயும் சந்தோஷமாயும் சிரிச்ச முகத்தோடையும் அதே சமயம் ஒரு ஒரு விதமான எளிமையோடையும் விளையாட்டுத்தனத்தோடையும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளவு ஞானியாயிருந்தும் இப்படி பழகின்றிருந்தார். எல்லாருக்கும் நன்மையே தான் செய்வார், நன்மையே தான் நினைப்பார். நாம் பகவானுடைய வஸ்துவாக இருந்து கொண்டு பகவானையே அனுபவிக்க வேண்டியவாளாக இருந்து கொண்டு பகவானுக்கு சேஷபூதாள் என்கிற ரசத்தை அனுபவிக்க வேண்டியவாளாக இருந்து கொண்டு அப்பேற்பட்ட நாம் இந்த புத்தியினாலே ஒரு தப்பு எண்ணத்தை ஏன் நாம் நினைக்கணும்? இந்த புத்திக்கு மனுஷ்ய புத்திக்கு தப்பு எண்ணம் தகுமா? மனுஷ்ய புத்தி மனுஷனானவன் பகவானுடைய சொத்து, பகவானை சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டியவன், அந்த சந்தோஷத்திலே நிரவதிகமான திருப்தியை அடைந்து கொண்டு வந்திருக்க வேண்டியவன் ஜீவன். இந்த ஜீவன் இந்த தன்னுடைய எண்ணத்திலே ஒரு தப்பு விஷயத்தை ஏன் கொண்டு வரணும்? இருக்கும் நாள் எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்க வேணுமே ஒழிய நாம் லௌகிகமான சிந்தனைகளிலே தப்பான எண்ணங்களை யோசித்து கொண்டு ஒரு க்ஷணமும் வியர்த்தமாக்க கூடாது என்ற ரொம்ப தெளிவான பிடிவாதத்தோடு இருந்தவர் நம்ம ஆண்டவன். அதுதான் அவருடைய சரித்திரத்தில் எல்லாரும் அனுபவிச்சா அனுபவிக்க போகிறோம். நாம் இருக்கும் நாள் இருக்கும் நாள் ஸ்வல்பம். ஆழ்வார் சொன்னார் போலே வேதனோர் பிராயம் நோரும் மனிதர்தாம் புகவரேலும் பாதியும் உறங்கி போகும். நின்றதில் 15 ஆண்டு வேதை பாலகனதாம் பிணிவசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கவான் அகருளானே என்று நமக்கு ஆச்சாரியாள் இதோ மோக்ஷத்துக்கு கைப்பிடிச்சு அழைச்சுன்னு போறதுக்கு பிரபத்தி என்கிறதான ஒரு பலமான வித்தியையை கொடுத்துட்டு போயிருக்கா. அவ அனுஷ்டிச்சுட்டும் போயாச்சு. நமக்கோ அதோ நெருங்கி வந்து விட்டது பரமபதம். அனாதியான ஜீவன் எடுத்துக்கொண்டிருந்த இந்த சம்சார பரம்பரைகளிலே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாச்சு. விலங்குகளாகவும் பறவைகளாகவும் பூச்சிகளாகவும் மனுஷனாகவும் இன்னும் யக்ஷ ராட்சச தேவர்களாகவும் கந்தர்களாகவும் எத்தனையோ முறை ஸ்திரீகளாகவும் புருஷாலாகவும் இப்படி அல்லல் பட்டதான இந்த ஜென்மங்கள் இந்த கோடி ஜென்மங்களுடைய முடிவை நெருங்கியாச்சு. யோ இன்னும் சில வருஷங்கள் பிரபத்தி என்கிறதான ரொம்ப பலமான வித்தியையும் ஆச்சாரியால் அனுட்டிச்சாச்சு. இனிமேல் இருக்கும் ஸ்வல்ப காலம் சில வருஷங்கள் அது 20, 30, 40 இத்தனை வருஷங்கள் தான் பாக்கி இருக்கு. கோடானு கோடி வருஷங்களாக ஜீவாத்மா அல்லாடினதுடைய முடிவை நெருங்கினா விட்டு யோ நம் பெருமாளோட கலந்துற போறோம். அந்த சமயத்துக்கு முன்னாலே இருக்கிற இந்த ஸ்வல்ப காலத்திலே எதற்கு புத்தியிலே கெட்ட எண்ணங்கள், எதற்கு பாபமான சிந்தனைகள், ஏன் காமம் குரோதம் எல்லாம் வர வேணும்? எந்த துஷ்டமான நினைவுகள்லாம் விலக்கிட்டு ஆனந்தமான சிந்தனைகளும் பகவானுக்கு உரியவர்கள், பகவானுக்கு சேஷபூதாள், பகவானுடையதான பிரியமான வஸ்து நாம் என்றதான எண்ணத்தோடு எல்லாரையும் நல்ல விதமாகவே நினைச்சு கொண்டு எப்பொழுதும் நாம் நம்மிடத்திலே ஏதாவது தோஷம்னு ஏற்பட்டதுன்னா ஐயோ இந்த தோஷத்தை ஏன் தான் நமக்கு பெருமாள் ஏன் தான் இப்படி கொடுத்தாரோ, அந்த பரம பெருமாள் தான் நம்முடைய இந்த தோஷத்தை பரிபூர்ணமாக களைஞ்சுடணும், இனிமேல் அறவே நமக்கு இருக்கவே கூடாது இதையும் பெருமாள் தான் நமக்கு கொடுக்கணும், இந்த தோஷம் நமக்கு வரக்கூடாது என்கிறதான புத்தியையும் பெருமாள் நமக்கு எப்பவும் கொடுத்துட்டே இருக்கணும் என்று சதா ஆத்மசோதனம் பண்ணி ஆத்மசோதனம் பண்ணி ஆத்மசோதனம் பண்ணி தன் அவ்வளவு ஒரு சுத்தமான ஸ்படிகம் போலே வைத்திருந்தார் நம்ம ஆண்டவன். தெரிஞ்சவாள் நம்ம ஆண்டவனை பற்றி ஆச்சாரியாளிடத்திலே கேட்டவாளுக்கு தெரியும், நம்ம ஆண்டவனை பற்றி சில நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறத அனுபவிச்சா தெரியும். நம்ம ஆண்டவனுடையதான வைபவத்தை சில உத்தமர்கள் மகான்கள் எழுதி வைத்திருக்கிறதான வியாசங்களை படிச்சா தெரியும். அதனால் நம்ம ஆண்டவனுடைய குண விசேஷங்களை மாத்திரம் ரொம்பவும் நினைச்சு நினைச்சு பார்த்து அனுபவிச்சு நாமும் அதனாலே சுத்தி அடையக்கூடிய உயர்ந்த நம்ம ஆண்டவன் சாதிச்சாகும் என்று சொன்னார் ஆச்சாரியர். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல 32 அதிகாரங்கள் உண்டு. 32 அதிகாரங்களிலேயும் சுவாமி தேசிகன் சரணாகதி என்கிறதான சாஸ்திரத்தை அவ்வளவு ஆழமாகவும் தெளிவாகவும் மறுக்க முடியாகவும் எதிர்வாதங்கள் செய்வர்களுடைய வாதங்களையெல்லாம் பொடிப்பொடியாக்கி கொண்டு அந்த பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய அந்த மேன்மையும் அதனுடையதான அந்த எளிமையும் அதனுடையதான ஆவசியகத்தையும் அது செய்யக்கூடியதான நன்மையையும் எல்லாவற்றையும் அழகழகாக விவரிச்சுட்டே போறார். அந்த இவ்வளவு அழகாக விவரிச்சுட்டு போ அந்த பிரபத்தியினுடையதான ஸ்வரூபத்தையும் அந்த பெருமாள் எப்படி இந்த ஜீவாத்மாவை அறவே கைவிடவே மாட்டான் என்கிறதான ஒரு உறுதிப்பாட்டையும் இந்த பிரபத்தி செய்தவர்கள் தாங்கள் இருக்க வேண்டியதான ஒரு மனோபாவத்தையும் எல்லாவற்றையும் சொல்லி இந்த ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தினுடையதான அந்த அழகையெல்லாம் அனுபவிச்சவாளுக்கு தெரியும். அதுல அந்த சுவாமி தேரவந்துராண்டவன் சாதிச்சாகும் இப்படியெல்லாம் இந்த பிரபத்தியிலே ஆரம்பித்து முது முடிவு வரைக்கும் சொல்ல வேண்டிய அற்புதமான சமஸ்த விஷயங்களையும் சாதிச்சிருக்கார். அதுல ஒரு விஷயம் நடுவில் சொல்றார், இந்த பிரபன்னன் இருக்க வேண்டிய சுவாவத்தை சொல்றார். ஆக அந்த ரகசிய திரைசாரத்துல ரெண்டு விஷயம் முக்கியம், பிரபத்தி என்கிற சாஸ்திரமானது அதை அனுஷ்டிச்சவாளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய லாபத்தை சொல்றது, இன்னொன்னு அதுல முக்கியமாக ஸ்வனிஷ்டாபிஜானாதிகாரம் என்று வரும். அந்த ஸ்வனிஷ்டாபிஜானாதிகாரத்துல இந்த பிரபன்னன் எப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அப்படியே அவ எப்படின்னா பழுத்த பழம் போல ரொம்பவும் இனிப்பா இருக்கணும், அது எப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி. இந்த பிரபன்னனானவன் அந்த மனப்பக்குவம் எப்படி இருக்கணும்னா அந்த மனப்பக்குவம் அத்தனையையும் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரகசிய திரைசாரத்திலே சொன்ன பிரபத்தியை எல்லாரும் அனுப்பிச்சுடுவா, ஆனால் ரகசிய திரைசாரத்திலே சொன்ன இந்த பிரபன்னனுடைய மனப்பக்குவத்தை அனுப்பிக்கிறது என்பது அநேகமாக ரொம்பவும் முடியாது. சில பேர் 1% அனுபவிச்சா அனுப்பிப்பா, 2% அனுப்பிப்பா, 3% அனுப்பிப்பா, அது ரொம்பவும் அந்த ஸ்வனிஷ்டா விஞ்ஞானாதிகாரத்திலே சுவாமி சாதிக்கிற விஷயத்தினுடைய சுருக்கம் என்னன்னா மனுஷனுக்கு காமக்ரோதங்களும் லோகமோகங்களும் மத மாசரியங்களும் எப்படியோ மனசுல ரொம்பவும் மேல 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 அது எப்பேற்பட்டதுன்னா அப்படியே மனசுல மேலும் 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 பெரிய பள்ளத்தை உண்டாக்கிண்டே இருக்குது. ஸ்வனிஷ்டாபிஜானம் சுபகம் அபவர்காது உபநதாது என்பதாக ஸ்வனிஷ்டாபிஜானமானது ரொம்ப மோட்சத்தை விட ரொம்ப உசந்தது, அது மோட்சானந்தத்தை விட ரொம்ப அபூர்வமான ஆனந்தம் ஸ்வனிஷ்டாபிஜானம். ஆனா அந்த ஸ்வனிஷ்டைய இல்லாதவாளுக்கு என்ன ஆகும்னா அப்படியே காமமானது மனதிலே பெரிய பள்ளத்தை பறிக்கும், கோபம் பள்ளத்தை பறிக்கும், மோகம் பள்ளத்தை பறிக்கும், மதம் ஆச்சரியங்கள்லாம் ஒரே பள்ளத்தை பறிக்கும். அப்படி பறிக்க பறிக்க அந்த காமத்தையும் கோபத்தையும் இன்னும் அதற்கு ஏதாவது தீனி போட்டு வச்சோமானா அந்த தீனியே போய் திருப்பியும் பள்ளத்தை பறிக்கும். அது அதுபோல காமக்ரோத லோப மோகமத மாசரியங்கள்லாம் அந்த மாதிரியான துர்குணங்கள்லாம் மனசுல மேலும் மேலும் அதை நிரப்ப நிரப்ப அந்த வசுக்களே போய் பள்ளத்தை பறிச்சு பறிச்சு எப்பேற்பள்ள பள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கும்னா ஒரு பள்ளத்தாக்கு மலை பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடாது, இது ஆகாசம் எவ்வளவு பெரிய பள்ளமோ அந்த மாதிரியான பள்ளத்தை மனசுக்குள்ளே உண்டாக்குறது. ஆகாசம் பள்ளம்னு சொல்லக்கூடாது, ஆனா ஆகாசத்துல எவ்வளவு இடம் இருக்கோ அத்தனை அளவுக்கு இடத்தை மனசுக்குள்ளே பள்ளமா பறிச்சு வைக்கிறது காமக்ரோதங்கள். இத போட்டு நிரப்ப 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 இன்னும் பறிக்கிறது, இன்னும் பறிக்கிறது. இது எல்லா பள்ளத்தையும் நிரப்புறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு வழி இருக்கு. என்னன்னா ஸ்வனிஷ்டாபிஞ்ஞானம்னு சாதிக்கிறார் சுவாமி. ஸ்வனிஷ்டாபிஞ்ஞானம்னா இந்த ஆத்மஸ்வரூபமானது என்ன, இந்த ஆத்மஸ்வபாவமானது என்ன, இதை உள்ளபடியே அறிந்து கொண்டு அனுபவித்து கொண்டிருந்தா இந்த பள்ளமெல்லாம் மொத்தம் தூந்து போய் நிரம்பி போய் இதுக்கு மேலே அந்த பள்ளமே வராது. அங்க காமத்தினாலும் கோபத்தினாலும் மோக மதம் ஆச்சரியங்களினாலும் லோகத்தினாலும் வரக்கூடிய பள்ளங்கள்லாம் மனசுல வராது. எல்லாம் அப்படியே கான்கிரீட் போட்டு அடைச்ச மாதிரி ரொம்ப ஸ்திரமா போயிடும். அதுக்கு என்ன பாவம் போகணும்னு சாதிக்கிறார். அந்த ஆத்மஸ்வரூபத்திலையும் ஆத்மஸ்வபாவத்திலையும் என்ன ஒரு உறுதிப்பாடு வேணும், அந்த நினைவு எப்பவும் இருந்து கொண்டிருக்கணும் அப்படின்றதுக்கு விவரிக்கிறார். நமக்கு அந்த நினைவு எல்லாம் இருக்கா, நமக்கு அப்பேற்பட்டதான பாவம் வந்துடுச்சா என்று நினைச்சு பார்த்துக்கிறது சாமர்த்தியம் இருந்ததுன்னா நமக்கு சுவனிஷ்டம் வந்துடுச்சு. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், நல்ல விஷயங்கள் நிறைய சாதிக்கிறார். அது ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்றேன், அந்த மாதிரியான பாவம் இருந்தது, அதுதான் திறந்துராண்டவனுக்கு. உற்பத்தி ஸ்திதி நாசானாம் சிதவு சிந்தா குதஸ்தவ யதோத்பத்தி யதா நாசாதித்தத்வத் பவிஷ்யதி. பிரபன்னனை பார்த்து உபதேசம் பண்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். பிரபன்னர்கள் என்ன மனோபாவத்தில் இருக்க வேணும்னு அது சாதிக்கிறார். அப்பா ஒருத்தன் தான் பணக்காரனா பிறக்கணும், மேதாவியா பிறக்கணும், நோயில்லாதவனா பிறக்கணும், வீரபுருஷனா பிறக்கணும், சக்கரவர்த்தியா பிறக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு ஆசைப்பட்டதுனாலே அப்படி பறந்துட முடியுறதா? தான் பிறக்கும் போது தன் வசம் இல்லாம எப்படியோ எங்கேயோ வந்து விதி சுழட்டி போட்டுது. அப்படியாயா, அந்த சுவைட்டி போட்டதுனாலே ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு புழுவா ஒரு குழந்தையா பிறக்கிறது. அந்த மாதிரி பிறக்கும் போது யாராவது ஏன் தான் இங்க தான் பிறகு வேறொரு இடத்துல பிறந்திருக்கலாமேன்னு நினைச்சுண்டு மாத்தி பிறக்க முடியுறதா? ஏதோ உற்பத்தி அப்படின்னு எப்படி உற்பத்தியானது ஒரு மனுஷனுக்கு தன் வசத்துல அறவே கிடையாதோ, சரி ஆச்சு பிறந்தாச்சு, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தாச்சு, நம்மாலே அந்த அப்பா அம்மாவை மாற்றி வேறொரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்க முடியாது, அது எல்லாரும் ஒத்துப்பா. இதை யாரும் வாய் வீம்பு பேசி நான் அந்த அம்மாவுக்கு பிறந்திருப்பேன் இந்த அம்மாவுக்கு பிறந்திருப்பேன்னு இது வரைக்கும் இந்த ஜகத்துல இப்படி வீராப்பு பேசக்கூடியவன் ஒருத்தனும் கிடையாது, அந்த மாதிரி முட்டாள் ஒருத்தனும் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாரும் புத்திசாலி தானே. அப்புறம் அடுத்த விஷயம் சொல்றார், சரி இத்தனை நாள் இருப்பான் என்று அவன் தலையெழுத்து போட்டாச்சு. இத்தனை நாள், இத்தனாவது நேரம், இத்தனாவது நிமிஷம், இத்தனாவது விடி, இத்தனாவது நொடி ஆச்சியத்தோட இவனுக்கு எல்லாம் விடிஞ்சு போச்சு. இனிமேல் ஒரு க்ஷணம் கூட ஜீவிக்க முடியாது அப்படின்னு இருக்கிற அந்த நேரத்துல இவன் இல்லை இல்லை இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு நான் போய்க்கிறனே, இன்னும் ஒரு 10 நாள் நன்னா ஜீவிச்சுக்கிறனேன்னு ஒத்தனாவது சொல்ல முடியுமா? யதா நாசகா அப்படின்னு எப்படி உற்பத்தியானது நமக்கு இல்லை இல்லையோ, எப்படியானது முடிவானது நிச்சயமாக நம்ம கையில் இல்லையோ, இதே போலத்தான் நடுவுலே இடைப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் நம் கையில இல்லை. ஆனா உற்பத்தி நம்ம கையில இல்லைன்னு நன்னாவே தெரிஞ்சுட்டு இருக்கான். போறதுன்றது நம்ம கையில இல்லை, பிரயத்தனப்பட்டு பார்க்கிறா, ஆனா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல. அது மாத்திரம் தெளிவா இருக்கா? எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் முடிவு உண்டு, நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கா? நடுவுல இருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் மாத்திரம் நம்மாலே நடக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்கா? இதுதான் தப்பு என்று மகர்ஷியினுடைய வாக்கியத்தை சுவாமி தேசிகன் எடுத்து காட்டி சொல்ற. உற்பத்தி ஸ்திதி நாசானாம் சிதவு சிந்தா குதஸ்தவ யதோத்பத்தி யதா நாசா ஸ்திதிஸ்தத்வத் பவிஷ்யதின்னு சொல்லியிருக்கு. அதுபோல நடுவுல இடைப்பட்டதான வாழ்க்கையெல்லாம் கூட உற்பத்தி எப்படி பகவத் இஷ்டமோ, எப்படி நம்முடைய முடிவு எப்படி பகவானுக்கு இஷ்டமோ, அதுபோல இடைப்பட்ட காலமும் பகவானுக்கு தான் இஷ்டப்பட்டு நடக்கிறது. பகவானும் நம்முடைய கர்மா பிரகாரம் தான் நடத்திட்டு போறான். அதனால நாமாவது செய்து கொண்டு சாதிக்கக்கூடியது மாற்றக்கூடியது ஒன்றும் இல்லை என்பதனால ரொம்ப தெளிவாக நடப்பதெல்லாம் பெருமாளுடையதான ஆக்ஞையினாலே நடக்கிறது. ஆக்ஞையும் கர்மானுரூபமாக நடக்கிறது. இதிலே நாம் இருக்க வேண்டியது இனிமேல் எந்த பொல்லாத்தனமும் பண்ணி கொள்ளாம, எந்த துஷ்டத்தனமும் செய்யாம, நம்முடைய கர்மாவானது நம்ம மேலும் அதை அசிங்கப்படுத்தாம, நம்ம கஷ்டப்படுத்தாம நாம் இருக்கணும்னா, இப்பொழுது இருக்கிற மனோபாவமானது ரொம்ப சுத்தமான மனோபாவத்தோட, எந்த விதமான தீங்கையும் மேற்கொண்டு யாருக்கும் மற்றவருக்கும் தனக்கும் நினைச்சு கொள்ளாம மனதானது எந்த விதமான மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அந்த தீங்கு நினைப்பு வரக்கூடாது என்றதான பாவத்தோட இருந்தாலே இந்த ஆத்மாவானது நல்லபடியான வாழ்க்கை நடத்துறான்னு அர்த்தம் என்று இந்த மாதிரியான பாவம் திறந்துறானவனுக்கு ரொம்ப உண்டு. நாம் ஆரம்பம் நமக்கு இல்லை, முடிவு நம்மிடத்துல இல்லை. அப்போ மத்தியத்திலே இருக்கிற காலத்திலே மாத்திரம் இது ஏதோ நாம் செய்யறதா நினைச்சுண்டு நமக்காக என்று வாழ ஆரம்பிச்சு அதற்காக மற்றவர்களிடத்திலே போட்டி போட்டு நாம் சேகரிப்போம், நமக்கு சேகரிச்சுப்போம், நமக்கு ஒரு அந்தஸ்து வேணும், நமக்கு ஒரு பணம் வேணும், நமக்கு ஒரு அதிகாரம் வேணும், நமக்கு ஒரு தனி சுகம் வேணுமாக்கும், நமக்கு என்று பிரத்யேகமாக எல்லாம் வேணுமாக்கும் என்று இப்படி ஒரு வாழ ஆரம்பிச்சு அது நமக்குன்னு வாழ தெரியாம கடைசியிலே பிறர்க்கு என்று அடிமைப்பட்டு வாழ்ந்து இதெல்லாம் நம்மாலே சாதிச்சுக்க முடியல. இதை கொடுக்கிறவன் யாராவது ஒரு லௌகீக பிரபு இருப்பானான்னு பார்த்து அந்த லௌகீக பிரபுவனிடத்துல நமக்காக வாழ ஆரம்பிச்சு கடைசியில அவனுக்காக வாழ்ந்தாத்தான் நம்மாலே நமக்குன்னே வாழ முடியும்னு அந்த லௌகிக பிரபு நமக்கு கொடுக்கக்கூடிய உபகாரங்களும் அவன் கொடுக்கக்கூடிய திரவியங்களும் இல்லை, அவன் கொடுக்கக்கூடியதான சகாயங்களும் அவன் கொடுக்கக்கூடியதான சில நல்வாது இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு நமக்குன்னு வாழ ஆரம்பிச்சு கடைசியில பிறர்க்குன்னு வாழ முடியான இந்த அவலம் என்னத்துக்கு? நமக்கு என்று வாழ்வது ஆழ்வார் சொல்லி கொடுத்தா போலே பெருமாளுக்குன்னு வாழ்ந்தாத்தான் நான் நமக்குன்னு வாழ்றோம்ன்றது உண்மையான அர்த்தம். இதுதான் ஆத்மாவுக்கு அழகு. அது தனக்கே ஆக எனக்குள் உமீதே, எனக்கே கண்ணனை அன்கொள் சிறப்பே. அது பெருமாளுக்குன்னு வாழ்வதுதான் நமக்குன்னு வாழ்வது, இந்த சூக்மம் தெரியலையே என்று நம்மாழ்வார் ரொம்ப சோகிக்கிறார். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கண்மினோ அப்படின்ற பதிகத்திலே சாதிக்கிறார். நமக்குன்னு வாழ்ந்தா அது உண்மையா எப்ப தெரியுமா? அது பெருமாளுக்குன்னு வாழ்ந்தாத்தான் நான் நமக்குன்னு வாழறோம்னு அர்த்தம். இல்லை நமக்கு என்று மட்டும் வாழ ஆரம்பிச்சோம்னா நான் நமக்குன்னு வாழலை, அது பிறர்க்குன்னு வாழ ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா நம்ம மனைவிக்காக வாழ்கிறோம், மக்களுக்காக வாழ்கிறோம், குடும்பத்துக்காக வாழ்கிறோம், உறவுக்காக வாழ்கிறோம், நண்பர்களுக்காக வாழ்கிறோம், யஜமானர்களுக்காக வாழ்கிறோம், தெரிஞ்சவர்களுக்காக வாழ்கிறோம். என்ன அவளுடைய திருப்திக்காக, அவளுடையதான ஒரு அவளும் நம்மளை மதிக்கணும்னும் அவளுடையதான சௌகரியங்களும் தான் நமக்கு வேணும்னு சொல்லி இப்படி நம்ம நமக்குன்னு வாழ ஆரம்பிச்சு பிறர்க்குன்னே வாழும் வாழ்க்கை இருக்க அந்த வாழ்க்கை ரொம்ப தப்பு. நமக்குன்னு வாழணும், பகவானுக்குன்னு வாழ்ந்தாத்தான் நாம் உண்மையாக நமக்குன்னே வாழறோம். ஏன்னா பகவானுடைய அனுகிரகத்தையும் பகவானுடையதான பிரீத்தியையும் நாம் அனுபவிக்கும் போதுதான் நாம் உண்மையாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். அப்போ அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிச்சாதானே நமக்குன்னு வாழ்ந்தா போலே ஆகும். அதனால பரிசுத்தமான சந்தோஷம்னு இருக்கு, மற்றவர்களுக்காக வாழக்கூடியதான சந்தோஷம் பரிசுத்தமான சந்தோஷம் இல்லை. அது அசாஸ்வதமானது. இன்னும் நமக்கு நிறைய கர்மாக்களை சேர்த்து கொடுக்கக்கூடியது, அதற்காக நிறைய தப்புகளை பண்ண வேண்டி இருக்கும். அதனாலே மற்றவர்க்குன்னு வாழாததாயும் பெருமாளுக்கு என்று வாழ்ந்து தப்பில்லாத வாழ்க்கை வாழ வேண்டியதாயும் இருக்க வேண்டிய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஜீவாத்மாவானவன் ஏதோ நமக்கு வாழ ஆரம்பிச்சுட்டோம், நமக்கு ஒரு துணி வந்துடுச்சு, நமக்கு ஒரு காரியம் இருக்கு என்று மேற்கொண்டு தானே தன் வாழ்வை நடத்திட்டு போறா போலே ஒரு தப்பான வாழ்க்கை வாழ்வது தப்புன்னு இந்த ஸ்லோகத்துல வருது. அதனாலதான் இந்த சுவாமி தேசிகன் இப்படியான ஒரு நல்ல ஸ்லோகங்கள் எல்லாம் எடுத்து சுவனிஷ்டாபிஜானத்துல சாதிக்கச்சே சொல்றாருப்பா. ஆத்மாவானது ரொம்ப காமக்ரோதங்களுக்கு அடிபட்டு போறது. ஏன் காமக்ரோதம் வருது? ஒருத்தன் நம்ம பார்த்து சொல்றான், நம்ம ஒருவேளை நம்ம கருப்பா இருக்கோம்னா நம்ம பார்த்து ஒருத்தன் கருப்பா அப்படின்னு வெய்யறான், குண்டா இருந்தா குண்டோதரான்னு சொல்றான், பல்லு கோணலா இருந்ததுன்னா கோணப்பல்லுன்னு சொல்றான், கண்ணு நன்னா இல்லை அப்படின்னா முண்டை கண்ணுன்றான் ஒன்றரை கண்ணுன்றான். இதெல்லாம் நாம் நினைச்சு பார்த்து ஐயோ நம்ம வெயிறானேன்னு சொல்லி நம்ம அவனிடத்துலயே நமக்கு பிடிக்காம போறது. ஆனா உண்மையில என்ன விஷயம்னா அவன் என்ன நம்ம ஆத்மாவை பார்த்தா சொல்றான், நம்ம ஆத்மாவை பார்க்கற சாமர்த்தியம் அவனுக்கு ஏது? இந்த சரீரம் இது வந்து போற சரீரம், இது வந்து போற சரீரம். நாம் ஒரு ட்ரெயின்ல ஏறி வந்தோம், அந்த ட்ரெயின்ல எங்கேயோ ஓட்டை இருந்தது இறங்கியாச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின்ல ஓட்டை இருந்தது. நீ வந்த ட்ரெயின்ல பெரிய ஓட்டை இருக்கு தெரியுமா? என்ன பெரிய ட்ரெயின்ல வந்துட்ட அப்படின்னு இன்னொருத்தன் கேட்டா, எனக்கு என்ன வந்தது அந்த ட்ரெயின் ஓட்டையா இருந்தான்னா என்ன ஏறியாச்சு இறங்கியாச்சுன்னு போறா போல. இந்த சரீரத்தோட நமக்கு என்ன பெரிய உறவு இருக்கு, வந்து போற சரீரமாச்சு அது அப்படின்னு. அதனால அவனிடத்து அடாடா என்ன அஜ்ஞானி பத்தி, ஆத்மஸ்வரூபத்தை பத்தி கொஞ்சமும் தெரியாதே, அழியற சரீரத்தையே பார்த்து ஏதோ உளறி பேசிட்டு இருக்கான், உளறிட்டு இருக்கானே அவன். சேர்ந்து நமக்கோடும் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் கூட நெருக்கம் கிடையாது, உறவு கிடையாது, பந்தம் கிடையாது. நமக்கும் பெருமாளுக்கு மாத்திரம்தான் எல்லா உறவும் எல்லா விதமான நெருக்கமும் என்று நினைச்சுண்டு, யாருக்கு நினைச்சுட்டு இருக்க தெரியுறதோ அவன் உண்மையிலேயே ஆத்மனிட்டன் என்று இப்படியாக நிறைய விஷயங்கள்லாம் சாதிக்கிறார். அந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவத்தில் வச்சுருந்த மகான்னா அந்த அம்மாண்டவன் தேரவந்தூர் ஆண்டவன் தான் சொல்லணும். அதனால இப்போ சுவனிட்டா விஞ்ஞானத்தை சொல்ல வரல, அந்த அதிகாரத்தை பற்றி விசாரமாக சொல்ல வரல, அது ரொம்ப விஷயம் அது. ஆனால் சுவாமி சுவாமியினுடையதான கிருபை எப்படின்னா, எல்லாரிடத்திலும் சப்யமானசியத் பாவம் சபந்தம் அதிகச்சதி சபதா எத்கிருதம் புண்ணியம் சபியமானந்து கச்சதின்னு சுவாமி தேசிகன். நம்ம ஒருத்தர் தோஷமாக நினைச்சார், தப்பாக பேசினார் என்று சொன்னால் அடுத்த க்ஷணம் நம்முடைய புண்ணியமெல்லாம் அவருடைய புண்ணியமெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய பாபம் எல்லாம் அவருக்கு போகிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன் தான் இப்படி நம்மளுக்கு நம்மிடத்தே விரோதம் பாராயணத்து நம்ம பற்றி தப்பாக பேசி நம்மளிடத்திலே காமக்ரோதங்களை கொட்டி ஏன் தான் அவன் நம்மிடத்துலேருந்து என்ன வாரிண்டு போகிறான், நம்ம பாபத்தை வாரிண்டு போகிறானே, நாம் அனுபவிக்க வேண்டிய பாவத்தை அவன் அனுபவிப்பதற்காக ஆசை அழிந்து போகிறானே, ஏன் இப்படி சேர்ந்து ரொம்ப நாம் வருத்தப்படணும்னு. நம்ம ஒருத்தனை திட்டினான்னா அவனிடத்துல கிருபையோட நாம் வருத்தப்படணும். யோ பாவம் ஆத்மத்ரோகம் அமரியாதம் மூடம் உஜ்ஜித தத்வதம் சுதராமனுகம் பேதா நரகாத்யுஷ்மதிந்தனம். பாபம்னா என்ன, பாபம்னா அது அநேகமா நரகத்துல கொண்டு போய் அவனை வாட்டுறதுக்குன்னு இருக்கிறதான ஒரு உபாயம் தானே பாபம்ன்றது. அந்த பாபம் நம்மிடத்திலே இருக்குச்சு, இவன் கொண்டா கொண்டா எனக்கு தான் ஓணும், நான் தான் உன் கட்டத்தையெல்லாம் நரகத்தில் போய் அனுபவிக்கணும், அதுக்காக உன் பாவத்தையெல்லாம் கொண்டா எனக்கு நான் பிடிங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா போலன்னா அவன் நம்ம அனாவசியமா தூஷிச்சுட்டு பாவத்தையெல்லாம் பிடிங்கிட்டு போய் அவன் இருக்கு. ஐயோ பாவம் நரகத்திலே தன்னை இவனை போட்டு எரிக்கிறதுக்கு வேண்டியதான கொள்ளிக்கட்டையை இவனே வாங்கி இங்கேருந்து நரகத்துக்கு இங்கேருந்து பார்சல் பண்ணி அனுப்பி வைக்கிறானே, ஏன் தான் இப்படி பண்றானோ இவன் அப்படின்னு நம்மிடத்திலே அபசாரப்படுறவனிடத்திலே நம்மிடத்திலே அபசாரப்படுறவனிடத்திலே நம்மிடத்திலே தூஷிக்கிறவனிடத்திலே இந்த மாதிரியான கிருபை இருக்கணும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இந்த மாதிரியெல்லாம் மகாத்மாக்களை பார்க்க முடியாது, மனுஷியாலை பார்க்க முடியாது. நம்ம பார்த்து கோவிச்சக்கரவாளை உடனே அப்படியே அவனை நிர்மூலமா போயிட மாட்டானா அப்படின்ற அளவுக்கு கோபம் வருமோ இல்லையோ, அதுக்கு ரிவர்ஸா சொல்றாரு சுவாமி தேசிகன். அந்த மாதிரி எதுக்காகனா இப்படி ரொம்ப கனிந்த ஹிருதயத்தோட எல்லாரிடத்திலும் நெருக்கமான பாசத்தோட எல்லாரையும் அனுகிரகிச்சு கொண்டு ஒருவன் நம்மிடத்திலே நம்ம சேவிக்க வரான்னு அவனை பார்த்த மாத்திரத்தினாலே ஐயோ பாவம் இவனுக்கு என்ன கவலையோ என்ன குழப்பமோ, ஆச்சாரியாலை சேவிச்சா இவனுக்கு ஒரு நன்மை கிடைக்குமே என்று ஏங்கி கொண்டு வரான். அவனுடைய அவனுக்கு பெருமாள் நல்லதை செஞ்சு கொடுக்கணும் என்று ஒவ்வொருவரையும் கடாட்சிக்கும் போது அந்த பார்வையில் அந்த க்ஷேம புத்தி மாத்திரம் இருந்ததுனாலே இப்படி ரொம்ப விலட்சணமான இருந்த ஆச்சாரியன்னு சொன்னால் நம்மாண்டவனை சொல்லுவோம். அப்போ ஏற்பட்ட நம்மாண்டவனுடையதான வசந்த சரித்திரம், அந்த வசந்த சரித்திரத்தை நாம் இன்னிலிருந்து கேட்க போகிறோம். இவன் நம்மாண்டவன் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் அஞ்சாவது ஆண்டவன். நான் இது சாதாரணமாக ஆச்சாரியால் ஆண்டவனை பற்றி ஆரம்பிக்கிச்சு அவளுடைய குணாதிசயங்களை அப்பப்போ சரித்திரத்துக்கு மத்தியத்திலே சொல்கிற வழக்கம், அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிருக்கீர்கள். ஆனால் நம்ம ஆண்டவனை பற்றி நினச்சா சரித்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கல்யாண குணங்களை சொல்லணும்னு அப்படி மனசானது தானே தாவருது. அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியர் இப்போ சமீபத்தில் எழுந்திருந்தார் என்று நினைக்கும் போது தான் இந்த காலத்திலே இப்படி கூட ஆச்சாரியால் இருந்திருக்க முடியுமா, இவ்வளவு பரிபூர்ணமான ஒரு பரிசுத்தாத்மா இருந்திருக்க முடியுமான்னு அதை பிரமிக்க வேண்ட முடியான ஆச்சாரியர். அந்த அந்த அப்பேற்பட்ட ஒரு பிரமிப்பில் தான் முதல்ல கொஞ்சம் ஆண்டவனை பற்றி சொல்லும்படியாக அடியனுக்கும் அந்த தாவி வந்துட்டேன். அதை தேரவந்தூர் ஆண்டவனுடையதான சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்த இடத்துல அவருடைய சரித்திரத்தை விஸ்தரிக்க வேண்டிய இடத்துல குணாதிசயங்களை ஏன் விஸ்தரிக்க வேண்டும் முடியாக அதான் எதனாலன்னா அந்த நம்மாண்டவன் என்றதான திருநாமம் அப்படி சொல்ல வைக்கிறது. அப்படியா சுவாமி, நம்மாண்டவன் தேரெழுந்தூர் ஆண்டவனை பற்றி நாம் அனுபவிக்க போகிறோம். தேரெழுந்தூர் ஆண்டவன் தேரெழுந்தூர் என்கிறதான க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தை சேர்ந்தவராகவும் பூர்வத்தில் தேரெழுந்தூர் க்ஷேத்திரம் ரொம்ப ஆழ்வார் ரொம்ப அனுபவித்த க்ஷேத்திரம், திருவங்கை ஆழ்வார் 40 பாசுரங்களாலே அனுபவிக்கிறார், பெருமான தேவாதிராஜனை அனுபவிக்கிறார். தேவாதிராஜன் என்று கோசகன்னு சொல்லுவா, தேவாதிராஜன் சொல்லுவா. தேரெழுந்தூர் க்ஷேத்திரம் ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். அதில் 40 பாசுரத்தினாலே திருவுக்குந்துருவாகிய செல்வா தெய்வத்து கரதே செய்ய கண்ணா உருவச்செஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட உருவா திருமாறுவா ஒருவர்காற்றி உய்யுமா என்றால் உடன் நின்னைவர் என்னுள் புகுந்து ஒழியாதருவித்தின் நடஞ்சி நின் அடைந்தே நழுந்தோர் மேல் திசை நின்னவம்மானே. ரொம்ப உருக்கமாக சேவிக்கிறார் தேரெழுந்தூர் எம்பெருமானே. தேவாதிராஜ பெருமானே கோசகனை ஆமருவியப்பனை சேவிக்கிறார். ஆமருவி நினைமே தாமரரு கோமான் அணி எழுந்தோர் நின்றானுக்கு இன்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்னோர் மாது நின்ன என்றாள் என்றே இறங்கிக் காணே. ஆமருவி நிறைமேய்த்த அமரர் கோமான் அணி அழுந்தோர் நின்றானுக்கு இன்றே சென்று நெஞ்சத்தை பார்த்து சொல்ல இன்னைக்கே போய் அந்த எம்பெருமானிடத்துல ஈடுபட்டு அவனையே சேவிச்சுண்டு அவனோடே பிரிவில்லாததான பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு திருவங்கை ஆழ்வார் ஆசைப்பட்டார். அப்படியாக தேவாதிராஜன் கோசகன் ஆமர் உயப்பன் எங்கமலவல்லி தாயாரிடத்துல ஈடுபட்டு கொண்டு எழுந்திருக்கிற தேரெழுந்தூர் க்ஷேத்திரத்துல ஆச்சாரியர் தேரெழுந்தூர் ஆண்டவன் 1872 வருஷம் திருவவதாரம் ஆவணி மாதம் பூரட்டாதி இந்த சுவாமியினுடைய அந்த அவதார விசேஷம் என்னன்னா இந்த ஆவணி பூரட்டாதி என்பது வழுத்தூர் ஆண்டவன் அந்த வழுத்தூராண்டவனுடைய திருநக்ஷத்திரம் அது முதலாண்டவன் ஆண்டவன் பரம்பரையிலே வழுத்தூராண்டவன் முதலாண்டவன் இப்பொழுது தேரெழுந்தூராண்டவன் 6வது ஆச்சாரியர். இந்த 6வது ஆச்சாரியருடைய அவதார திருநக்ஷத்திரம் ஆவணி பூரட்டாதியே வழுத்தூராண்டவன் எப்படி வேதாந்த ராமானுஜன் திருநாமத்தோட எழுந்திருந்தாரோ அதே போலேயே இந்த சுவாமியும் அதே ஆவணி பூரட்டாதியிலே அவதரிச்சதுனாலே இவரும் அதே வழுத்தூராண்டவன் அவருடைய அபராவதாரம் என்று சொல்லும்படியாக இருந்தார் என்று பின்னால் அனுபவிப்பா. இந்த சுவாமியினுடைய கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம், ஈயுண்ணி வம்சம். அங்கே ஸ்ரீனிவாசாச்சாரியன் ஒரு சுவாமி, அந்த சுவாமிக்கு திருக்குமாரராக பிரஜோத்பத்தி வருஷம் அவதாரம், பிரஜோத்பத்தி வருஷத்திலே அவதாரம் ஆவணி மாதம் பூரட்டாதியில இந்த சுவாமியினுடைய திருத்தகப்பனார் சுவாமிக்கு தகுந்த காலத்திலே தேரெழுந்தூரிலேயே எழுந்தூரிலிருந்து தேரெழுந்தூரிலேயே இவருக்கு வித்யாபியாசங்கள் சிறு வயசில் உபநயனாதிகளும் பண்ணி வச்சு வேதாத்தியனமும் சொல்லி வச்சு காவிய நாடகங்களையும் சொல்லி கொடுத்து கொண்டு இந்த மாதிரியாக எழுந்தருளிருந்தார் சுவாமி. சின்ன வயசுலேயே ரொம்ப அந்த வித்யாபியாசத்திலே ரொம்ப சூரராக இருந்தார் சுவாமிக்கு. 10 வயசில் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் இவரை அழைத்து கொண்டு வந்து பெரியாண்டவனிடத்துல அன்வயம் பண்ணி வச்சார். அதான் அந்த தனியன்லயே பார்க்கலாம், ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோ ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர பதவினதம் லப்த வேதாந்த யுகம் என்பதா வருது பாருங்க. அந்த தேரெழுந்தூர் ஆண்டவனுடைய தனியன்லயே சுவாமி பெரியாண்டவனிடத்திலே சமாசிரீனமானவர். அது ரொம்ப ஆச்சரியமான பெருமை அது. 1872 திருவவதாரம், 1884 பெரியாண்டவன் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். பெரியாண்டவன் திருநாட்டுக்கு எழுந்தருளும் போது தேரெழுந்தூராண்டவனுக்கு 12 வயசு, 12 திருநக்ஷத்திரம். அதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷம் முன்னாடியே சுவாமிக்கு பெரியாண்டவனிடத்துல சமாசிரணமாகி இருந்தது. அந்த சின்ன குழந்தையா இருக்குச்சு, அந்த சின்ன பையனுக்கு பெரியாண்டவன் விசேஷமாக கடாட்சம் அனுகிரகிச்சாச்சு. அது சுவாமியும் வித்யாபியாசங்கள் எல்லாவற்றையும் முதல்ல தேரெழுந்தூர்லேயே பெரியவாழிடத்திலே தன்னுடைய திருத்தகப்பனாரிடத்திலே கிரகிச்சுட்டிருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் மீமாம்சா சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் வியாக்கரணாதி சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிற வழக்கம். இந்த சாஸ்திரங்களை எல்லாம் ரொம்ப விடுவிடு விடுவிடுன்னு சின்ன வயசில் 13 வயசுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டம் அது. இப்படியான சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கே 13-14 வயசு ஆகும். அப்பதான் கொஞ்சமாவது சொன்னா புரியும். அது சாஸ்திரமும் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருப்பதுனால அதை 13 வயசுக்குள்ள வாசிக்க முடியாது. ஆனால் சுவாமியினுடைய மேதாவிலாதம், பெரியாண்டவனுடைய அனுகிரகத்தினால சுவாமி 13 வயசுக்குள்ள, அதான் இங்க விசேஷம், 13 வயசுக்குள்ள இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நல்ல பெரிய வித்வான்களிடத்திலே வாசிச்சுட்டார். அதான் விசேஷம். மீமாம்சா சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரத்திலாம் 13-14, இன்னும் கேட்டா 16 வயசுக்கு மேலதான் பிடிபடும். அது மீமாம்சா சாஸ்திரம் 16 வயசுக்கு மேலதான் பிடிபடும். அதுக்கு முன்னாலே இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிபடும். ஆனா சுவாமியும் அதுல இருக்கிற ரொம்ப கஷ்டமான கிரந்தங்கள் உள்பட எல்லாவற்றையும் அந்த 13 வயசுலயே வாசிச்சுட்டார். எப்படி சுவாமி தேசிகனுக்கு சிறு வயசுலயே எந்த விஷயத்த சொன்னாலும் நல்லா பளிச்சுன்னு அதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு சகல அர்த்தங்களும் புரியுமோ அது போல சுவாமியும் எழுதியிருந்தார். 13 வயசுலயே முடிச்சுட்டார். அதுல பெரியாண்டவனுடைய சிஷ்யாளா இருந்த விளக்குடி வேதாந்தாச்சார்னு ஒரு சுவாமி, விளக்கு அந்த காலத்துல விளக்குடி, மன்னார்குடி, வடுவூர் இந்த மாதிரி கஷேத்திரங்கள்ல ரொம்ப ஆசிரமத்து சிஷ்யால் ரொம்ப அதிகம். அங்க சுவாமி இந்த விளக்குடி வேதாந்தாச்சார்ன்ற ஒரு மகானிடத்துல பரிபூர்ணமான சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சார் அவர். அப்புறம் வாசிச்சார். அப்பெல்லாம் ஒரு அது ஒரு பிளேர் அந்த காலத்துல சாஸ்திரம் வாசிச்சவான்னா புதுக்கோட்டை சதஸ்ஸு, மைசூர் சதஸ்ஸு, இதெல்லாம் ராஜ சதஸ்ஸு. அந்த புதுக்கோட்டை ராஜாவினுடைய சதஸ்ஸு, மைசூர் ராஜாவினுடைய சதஸ்ஸு, அங்கெல்லாம் பெரிய பண்டிதாளை வச்சு ராஜாக்கள் அப்பொழுது ரொம்ப சன்மானிச்சுருந்தா, அதனால வித்வத் சதஸ் நடக்கும். அது மாதிரி வேத சதஸ் நடக்கும், வேதாந்த சதஸ் நடக்கும், மற்ற சாஸ்திரங்கள்லேயும் சதஸ்லாம் நடக்கும். இப்படி ஒரு காலம் அது. அந்த காலத்தில் இப்படி அந்த வித்தியைகள்லாம் அபிவிருத்தி பண்ணுறதுக்கும் வித்வான்களை கௌரவிக்கிறதுக்கும் அந்த ராஜாக்களுக்கும் அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு பொழுதுபோக்காக இருந்ததுனால இதெல்லாம் ஒரு சத்காரியமாக நடந்துட்டு இருந்தது. அதனால வித்வான்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ளர். புதுக்கோட்டை ராஜ சதஸில் போனால் பேர் வாங்கணும், மைசூர் ராஜசதஸ்ல போனா பேர் வாங்கணும், அப்பத்தான் அவளுக்கும் ஒரு திருப்தி. அதனால சுவாமி சிறு வயசுல அந்த 13-14 வயசுலயே புதுக்கோட்டை ராஜசதஸுக்கு போனார், மைசூர் ராஜசதஸுக்கு போனார், அதெல்லாம் பரீட்சை கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமா பிரமாதமா தேறினார் அவர். அதனால அந்த புதுக்கோட்டை சம்ஸ்தானத்திலே இந்த திவான சேஷய்யா சாஸ்திரின்னு ஒருத்தர், அவர் திவானா இருந்தாராம் இப்போ. அவருக்கு சுவாமி இந்த சிறு வயசுல என்னமா போடுற சதஸ்ல வந்து என்னமா வாக்கியார்த்தம் பண்றார் இந்த குழந்தை, என்ன ஞானியா இருக்கார் என்று அந்த சுவாமி இடத்துல அபிமானிச்சு அவர் 500 ரூபா கொடுத்தாராம். 500 ரூபான்றது 1886ல சொல்றது, 1886ல 500 ரூபானா பாத்துக்கணும். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, சுமார் 125-135 வருஷத்துக்கு முன்னால 500 ரூபா சம்பாவனை, அதுவும் வித்வத் சம்பாவனை, அதுவும் குழந்தைக்கு 14 வயது குழந்தைக்கு வித்வத் சம்பாவனை. அவ்வளோ பெரியவா எத்தனை 60-70-80 வயசு வித்வான்கள்லாம் வந்து கௌரவமாக அங்கே வித்வத் பரீட்சையெல்லாம் நடத்தி வச்சு நடந்து, அப்படி அவ சம்பாவனை வாங்கினா கூட இவ்வளவு ரூபா வாங்க முடியாது. அப்படியே ஏற்பட்டதுக்கு இந்த குழந்தைக்கு 14 வயசு குழந்தைக்கு 500 ரூபா சம்பாவனை கொடுத்தாரான் அந்த வித்வத் சம்பாவனை. நான் எதுக்காக சொல்றேன், பேரவிழுந்தூர் ஆண்டவருடைய அந்த ஞான பாகம், அந்த ஒரு சிறு வயசுலே ஒரு புது ஒரு ராஜ சதத்துல போய் எப்படி அந்த காலத்துல ஆள வந்தார், சிறு வயசுல போய் அந்த ராஜ சதத்துல அந்த ஆக்கி ஆழ்வான ஜெயிச்சாரோ, அது மாதிரி இந்த சுவாமி 14 வயசுல ராஜ சதத்துல அவ்வளவு பெரிய பிரச்சண்ட பண்டிதாள். அப்பெல்லாம் எல்லாரும் இப்போ எப்படி எல்லாரும் சாஃப்ட்வேரில் ரொம்ப 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 அதிசயங்கள்லாம் உண்டாகும், இன்ஜினியரிங் ஃபீல்டில், டாக்டர் ஃபீல்டில், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு படிப்பும் படித்து ரோகத்தையே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு புது புது விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு அது ரொம்ப விசேஷமாக இருக்காளோ, இவாளெல்லாம் அந்த இந்த மாதிரியான வாழெல்லாம் அந்த காலத்தில் அவளுடைய மூதாதையர்களெல்லாம் எல்லாம் வேதாந்தத்தில் சாஸ்திரத்தில் அவளை அதே மாதிரி அவள்லாம் புத்திசாலியாக இருந்து அந்த படிப்பில் அவள்லாம் ரொம்ப கெட்டிக்காராள லோகமே பிரமிக்கும்படியாக இருந்த காலம் அது. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் புத்தி சாமர்த்தியம் ஒன்றும் குறையலை. இன்னும் கேட்டால் இப்போ இருக்கிறவாள்லாம் நிறைய நிறைய வாசித்து நிறைய புத்திசாலியாக நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு லோகமே பிரமிக்கும் அளவுக்கு இருக்கா ஸ்ரீ வைஷ்ணவாள், நிறைய அப்படி தான் இருக்கா. ஆனா வேதாந்த சாஸ்திரத்திலே பரிச்சயம் இல்லாம போச்சு. அதுதான் அங்க குறைய ஒழிய பெருமாள் கொடுத்த புத்தி சக்தியில சாமர்த்தியத்துல மேதா விலாசத்துல எந்த விதமான குறவும் கிடையாது. பெருமாள் அந்த வேதாந்த சாஸ்திரத்துல நம்ம வைதிகமான பழக்கங்களிலே அந்த வேத வேதாந்தம்னு சொல்லக்கூடிய இந்த சயின்ஸ்ல பரிச்சயம் இல்லாம புது விதமான சயின்ஸ்ல எல்லாம் பரிச்சயப்பட்டு போறா. அதனால புத்திசக்தியை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியப்படுறது ரெண்டும் சமானமா தான் இருக்கு. ஆனா என்ன கொடுப்பன வித்தியாசப்பட்டு போச்சு. அதான் வேதாந்தம்ன்றது அது ஆத்மாவுக்கு அனுரூபமான சாஸ்திரம். அது இந்த காலத்துல லௌகிக சாஸ்திரம்ன்றது ஆத்மா தேடக்கூடிய தர்மார்த்த காமங்கள் என்கிறதான புருஷார்த்தங்களுக்கு ஒரு சகாயமானதான சாஸ்திரமா இருக்கு லௌகிக சாஸ்திரம். மோட்ச சாஸ்திரத்துக்கு அனுகூலமா இல்லை, அது துக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா இருந்தாலும் புத்தி சக்தின்னு பார்த்தா எல்லாருக்கும் விசேஷமா தான் இருக்கு. இப்ப ஏற்பட்ட ரொம்ப கெட்டு மா கெட்டிக்காரெல்லாம் சேர்ந்து அந்த காலத்துல மொத்த பேரும் வேதாந்த சாஸ்திரத்திலேயே மண்டி இருந்தான்னு அவ மத்தியத்துல போய் அந்த குழந்தை 14 வயசுல சாமர்த்தியமாக வாக்கியார்த்தம் பண்ணி 500 ரூபா சம்பாவனை வாங்கினார் அப்படின்னா அந்த சம்பாவனை என்ன பண்ணாரு தெரியுமோ இல்லையோ? வேற இதெல்லாம் எங்க ஆச்சாரியன் அனுகிரகிச்சதுன்னு கொண்டு வந்து நேரம் அந்த விளக்கூடிய வேதாந்தாச்சார்கிட்ட கொடுத்துட்டேன். 14 வயசுல அவ்வளவு ஞானம் சம்பாதிக்கிறது விசேஷம். அத்தனை ஞானத்தையும் கொண்டு ராஜசதஸ்ல அதை பிரகாசப்படுத்தி அந்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அந்த வித்வா திவானவர் 500 ரூபா கொடுக்க முடியா பண்ண வைக்கக்கூடிய சாமர்த்தியம் விசேஷம். அதையும் தான் எடுத்துட்டு வந்தான்னா தான் ஆத்துல கொண்டு வந்து அப்பாவுக்கு கொடுத்து அம்மாவுக்கு கொடுத்து தான் சேகரிச்சு வச்சு அது ஒன்று பேங்க்ல போட்டு அப்புறம் கிரெடிட் கார்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிற இந்த காலம் மாதிரி இல்லாம சுவாமி அதை மொத்தத்தையும் அப்படியே எடுத்துன்னு வந்தாராம். அது அந்த பைசாவில் ஆசை தெரியல, சின்ன வயசுலேருந்து பைசாவில் ஆசை தெரியாது சுவாமிக்கு. இவ்வளவு ரூபா இவ்வளவு கொடுத்தா நம்ம ஆச்சாரியன் நமக்கு இவ்வளோ தூரம் சின்ன குழந்தைய இவ்வளவு வித்வானாக்கி வச்சிருக்காருன்னு அவர் எவ்வளோ பரிசிரமப்பட்டிருப்பார். அவர் அவருடைய பரிசிரமத்தெல்லாம் நேராக பார்த்துருக்கோம்னா ஆச்சாரியால் காலக்ஷேமம் சாதிக்கச்சே அதனுடைய அவ பண்ணுற பரிசிரமங்களை நேராக பார்த்துருந்தா தெரியும். தங்களுடைய அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு அத்தனைக்கும் மத்தியத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இதனால் இந்த குழந்தைக்கு ஒரு நாள் உட்கார வச்சு ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் காலக்ஷேபம் காலை நீட்டாம மடக்காம கட்டி போட்டா போலே உட்கார்ந்து கொண்டு என் மேற்கொண்டு அடுத்த வேலைக்கு ஒரு நயா பைசா உண்டா இந்த குழந்தையினாலே என்ற எண்ணமே இல்லாமே சுரக்கும் சுரவிகள் போல் சுரகின்றனர் சொல்ல முதேன்னு திருக்குடமே ஆண்டவன் தேசிகனுடைய சீசுக்கு எடுத்து அடிக்கடி சொல்லணும். எப்படி ஆகும் அந்த பசுவானது கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கச்சே, இந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்தா நமக்கு பணம் வரும், 10 பேர் கொண்டாடுவா பத்தியா பத்தியா கண்ணுக்குட்டிக்கு தாய்ப்பால் பசுவானது மறக்காம சுரக்காம மறைக்காம அது என்னவா சுரந்து கொடுக்கறது அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுவா, போஸ்டர் அடிச்சு ஒட்டுவா, தாய் பசுவானது கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்தாக்கும் என்று போஸ்டர் அடிச்சு ஒட்டுவா அப்படின்லாம ஆசைப்படுறது, போஸ்டருக்கு ஆசைப்பட்டு சொல்றதா, 10 பேர் பாராட்டுவான்னு சொல்றதா, இல்லைன்னா பைசா கிடைக்கும்னு சொல்றதா, என்னதுன்னு சொல்றது. அந்த பசுவானது தாய் பசுவானது கண்ணுக்குட்டிக்கு பால் சுரக்கிறா போல ஆச்சாரியால் அப்படின்னா காலக்ஷேமம் சாதிப்பா. அதனால சிறுபயனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலம் கொண்ட திருமால் தானே மறுபிறவி அழித்தழியா வானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதின் கொல் உருவதுனக்குறைக்கேன் இங்கிருக்கும் காலம் ஒரு பிழையும் புகுதாத உணர்த்தி வேண்டி பெறுவதெல்லாம் இங்கே நாம் பெற்று வாழ பேரடிமையால் ஏதன் திகழேல் நீயே. தேசிக பிரபந்தம் தேசியனுடைய ஸ்ரீசூக்தி ஒன்னொன்னும் ரத்தனமானது. ஒரே ஒரு பாசுரத்தை மாத்திரம் இதில் இந்த பாசுரத்தில் சொன்ன விஷயத்தை நம்ம வாழ்நாளில் பரிபூர்ணமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு மாத்திரம் ஒருத்தன் பிரயத்தனப்பட்டான்னா அதுக்கு மேலே அவனுக்கு வரக்கூடிய க்ஷேமம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரியான பாசுரம் அதுல இந்த இடத்துல ஆச்சாரியாருடைய அந்த கிருபைய சொல்றாரு சுவாமி. சிறு பயனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க ஆச்சாரியன் குழந்தைக்கு காலக்ஷேமம் சொல்லச்சே, இந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு ஆசை தவிர வேற ஒரு ஆசையும் பட தெரியாம உபதேசம். அந்த மாதிரி அந்த விளக்குடி வேதாந்தாச்சார் சுவாமி இந்த மீமாம்சா சாஸ்திரம் எல்லாம் உபதேசம் பண்ண போது அப்படி அவருடைய அனுஷ்டானத்தை அப்படி முடிச்சுண்டு அடுத்த அனுஷ்டானத்துக்கு மத்தியத்தில் இருக்கிற கிடைக்கிற நேரம் எல்லாம் இந்த குழந்தைக்கு செலவழிச்சு உபதேசம் பண்ணார்னு அந்த 500 ரூபாய அப்படியே கொண்டு போய் ஆச்சாரியின் இடத்துல அந்த 14 வயசு குழந்தை கொடுக்குறான். அப்பா கிட்ட கொடுக்கல அம்மா கிட்ட கொடுக்கல வேற ஒன்றுத்துக்கும் செலவு பண்ணல. அதுதான், அதே மாதிரி எந்த சம்பாவனை வந்தாலும் நேர விழக்கூடிய வேதாந்தாச்சியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவார். அதே மாதிரி முதல் வருஷம் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாவது வருஷம் இதே மாதிரி சம்பாவனைகள்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சார். சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணார்னா, அந்த விளக்குடி கோவிலில் பெருமாளுக்கு கஜராஜன் வாங்கி சமர்ப்பிக்கணும்னு ஆசை வந்து கொடுத்து, இந்த விளக்குடி கோவிலில் பெருமாள் அப்படி கம்பீரமாக கஜராஜன் நிகழ்ல, கஜராஜன் முன்னாடி போய் அதுக்கு பின்னாடி அது மாதிரி ஒரு யானை வாங்கி சமர்ப்பிச்சு, எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி பெருமாளுக்கு கம்பீரமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஆச்சாரியாளுக்கு சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயே அது மாதிரி 14-15 வயசுல இந்த காரியம் பண்ணிட்டு இருந்தார் சுவாமி. அது இப்படி அப்புறம் மீமாசா அப்புறம் குப்பி சாஸ்திரி சுவாமி எல்லா இடத்துலையும் அப்படி எல்லா மீமாசா வாசிச்சார், நியாய வாசிச்சார். அந்த சுப்பராய சுவாமி சுப்பராயாச்சாரியன்னு ஒருத்தர் இருந்தார் திருவையாறு காலேஜில், அவரிடத்துல போய் வியாக்கரணம் வாசிச்சார். அப்படி எல்லாரிடத்தும் வியாக்கரணம், யார் யார் இடத்துலலாம் அவள்லாம் அந்தந்த சாஸ்திரத்தில் வசத்தியானவாளோ அவள் இடத்துல போய் எப்படி வாசித்தார், அதெல்லாம் அப்படி வாசித்து சின்ன வயசில் 16 வயசுலேயே மகாசூரர். அதனால் அது தேரவெந்தூர் வரதாச்சார்னா மகாஜானி, அது சின்ன குழந்தையிலேயே மது நல்ல ஜானி, நல்ல வார்த்தை, நல்ல பொதுவாக இருக்கான்னு எல்லாரும் கொண்டாடும்படியாக இருந்தார் சுவாமி. அப்புறம் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணுறதுக்காக பெரியாண்டவன் திருநாட்டுக்கு வெளியிட்டார். அதனால் பெரியாண்டவன் திருநாட்டுக்கு வெளி ஒரு 4 வருஷம் ஆயிடுத்து. சின்னாண்டவன் அப்போ வெளியிருந்தார், அதனால் சின்னாண்டவனிடத்துலேயே போய் ஆசிரியிச்சு சின்னாண்டவனிடத்துலேயே அப்போ பூர்ணமாக காலக்ஷேபம் பண்ணி கொண்டார். சின்னாண்டவன் திருவடியிலேயே சரணாகதியும் பண்ணிட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு 20 வயசுக்குள்ளே மொத்தம் எல்லா 4 சாஸ்திர காலக்ஷேபமும் முடிஞ்சு போச்சு, வேதாந்த காலக்ஷேபம் உள்பட அந்த வேதாந்த காலக்ஷேபமும் எல்லாம் கிரந்த சதுஷ்டயம் ஸ்ரீபாஷ்யம் உள்பட கீதா பாஷ்யம் உள்பட இன்னும் வாசிக்க வேண்டிய தத்துவ முக்தா கலாம் அதிகரண சாராவளி உள்பட எல்லாம் சின்னாண்டவன் கிட்டே பரிபூர்ணமாக காலக்ஷேபமாகி சரணாகதியும் ஆயிடுத்து. அப்புறம் சரணாகதி ஆனவுடனே சின்னாண்டவன் இடத்துல இவ்வளவு நமக்கு எல்லாம் பண்ணி கொடுத்த இப்போ ஆச்சாரியரை விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்து கொடுத்து, ஆச்சாரியர் நாம் எல்லாம் காலக்ஷேபம் பண்ணுறதுக்கே ஆச்சாரியால்கிட்ட வரமாட்டோம், அப்படியே வந்தாலும் காலக்ஷேபம் ஆச்சா போச்சான்னு முடிச்சுண்டா திருப்பியும் ஆச்சாரியாளிடத்துல அவரோட நம்மளால இருக்க முடியாது சுவாமி, சேர்ந்து நாம் நம்ம காரியத்தை பார்க்க போயிடுவோம். இவருக்கு இவ்வளவு காலக்ஷேபம் சாதிச்சு இவ்வளவு ஆத்ம ஜானத்தை கொடுத்து சாட்சாத் இந்த ஆத்மாவுடைய பாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்வதான இந்த பிரபத்தி என்கிறதான அனுஷ்டானத்தையும் பண்ணி வச்சு இனிமேல் இந்த ஆத்மா செய்ய வேண்டிய ஒரு காரியம் கிடையாது. கிருதகிருத்யன் என்ன சுவாமி தேசிகன் சொல்லுவார், கிருதார்த்தன் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, பெற வேண்டியதெல்லாம் பெத்தாச்சு, இவ்வளவும் நடந்தது ஆச்சாரியராலே சின்னாண்டவனாலே ஸ்ரீமத் பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகனாலே. அப்பேற்பட்ட ஆச்சாரியருடைய நிழல் இருக்கிற இடத்துல இருக்கணும் நாம், நமக்கு இந்த பிரபஞ்சத்துல வேற ஒரு இடம் வாண்டாம். நமக்கு காசின்னு சொல்லுவா, பத்ரிகாசிரமம்னு சொல்லுவா, இன்னும் புண்ணிய கஷேத்திரங்கள்னு சொல்லுவா, சில பேர் நிலபுலன்கள் இருக்கிறதுனால அங்கங்க கிராமங்கள்ல போயிருப்பா. பார்த்தாரு முதல்ல தேரெழுந்தூர்ல இருக்கிற மொத்த சொத்தையும் வித்தர், அவருக்கு சில நிலபுலன்கள்லாம் இருந்தது தேரெழுந்தூர்ல, எல்லாத்தையும் வித்தர். அவர் வித்துட்டு பைசா என்ன கிடைச்சதோ அந்த பைசாவை எடுத்துன்னு வந்து ஸ்ரீரங்கத்துல சின்னாண்டவனை தினம் சேவிச்சுண்டு சின்னாண்டவனுடைய திருவடி நிழல்ல ஒரு அந்த நிழல்ல இருக்கிற சந்தோஷம்தான் நம்ம இந்த ஆத்மாவுக்கு சுகம்னு ஸ்ரீரங்கத்தில் வந்து அங்கே ஒரு வீடு வாங்கிட்டார். ஸ்ரீரங்கத்தில் உத்தரவீதியிலன்னு சொல்லுவார், வீடு உத்தரவீதி ஒரு வீடு வாங்கிட்டார் சுவாமி. அப்புறம் அந்த அந்த வீட்டில் ஒரு திருமாளிகை வாங்கிட்டார், அந்த திருமாளிகையிலேயே அப்பா அம்மா எல்லாரையும் கொண்டு வந்து குடி வச்சார் சுவாமிக்கு. அதனால் கல்யாணம் ஆகிடுத்து, அதனால் கல்யாண பத்னி எல்லாரையும் அழைச்சின்னு வந்து ஸ்ரீரங்கத்தில் கொடுத்து நான் வச்சுட்டு சுவாமி ஆத்துல இருக்கிறது ஒரு கொஞ்ச நேரம்தான். எப்பவும் சின்னாசிரமத்தில் சின்னாண்டவனுடையே இருந்துட்டு சின்னாண்டவன் அதுக்குள்ள சஞ்சாரம் எல்லாம் முடிச்சுன்னு வந்தாச்சு. சின்னாண்டவன் முதல்ல அவர் நிறைய சஞ்சாரம் பண்ணியாச்சு, காஞ்சிபுரம் எல்லாம் நிறைய க்ஷேத்திரங்களில் சஞ்சாரம் பண்ண, தமிழ்நாடு தான் சஞ்சாரம் பண்ணார். பெரியாண்டவன் மைசூர் சோசலை வரைக்கும் போய் சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். ஆனால் சின்னாண்டவன் மைசூர் சோசலையெல்லாம் போகலை, இந்த பக்கம் தமிழ்நாடு பூராவும் சஞ்சாரம் பண்ணிட்டு அதுக்குள்ளேயும் திரும்பி எனக்கு கொஞ்சம் அசக்தியாக இருந்ததுனாலே திரும்பி வந்து சின்னாசிரமத்திலேயே இருந்து கொண்டு காலக்ஷேபங்கள் சாதிச்சுட்டு ஆச்சாரியக்கம் பண்ணிட்டு எழுதியிருந்தார். அப்பொழுது சுவாமி அங்கே சின்னாசிரமத்திலேயே குறந்தார். சுவாமியினுடைய மாமனார் பெயர் கூட திருக்குழந்தையிலே ஐயங்கார் வீதினு ஒன்று உண்டு, ஐயங்கார் வீதியில் அண்ணா சுவாமி என்கிற அண்ணா சுவாமி ஐயங்கார்னு ஒரு சுவாமி, அந்த சுவாமியினுடைய குமாரத்தை செங்கமலம் மாநிலத்தில் அந்த சுவாமி கல்யாணம் ஆச்சு. பாணிகிரகணம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கத்தில் சின்னாசிரமத்துக்கு தினமும் வெள்ளி ஆகிடும். சின்னாண்டவனிடத்து சின்னாண்டவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அங்கேயே அவர் காலக்ஷேபம் சொல்லுவார், அதையே கேட்டுருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு. என்ன சுவாமி ஜீவனத்துக்கு என்ன பண்ணுவார் அதை பற்றி விசாரமே கிடையாது, எல்லாம் ஜீவனம் பெருமாள் சாதம் போடுவார். ஆம்பியாளுக்கு யார் சாதம் போடுவா, எல்லாம் பெருமாள் சாதம் போடுவார். அப்பா அம்மா இருக்காளே பாவம் வயசானவா, எல்லாம் அவளுக்கும் சாதம் போடுவார், எல்லாம் பெருமாளே சாதம் போடுவார். ஆசிரமத்தில் சுத்தின்ட்டு இருந்தா எங்கேயாவது போய் இந்த வித்வத்தை காட்டி இல்லை வேதத்தை பாராயணம் பண்ணி ஏதாவது ஒரு புரோஹித்தம் பண்ணி வச்சு ஒரு நயா பைசா சம்பாதிக்கிறதுக்கு, கையாலே பைசா வாங்கி பழைக்கணும் அப்படின்ற நினப்பே இல்லாமல் இருந்தார் சுவாமி. ரொம்ப அந்த அந்த சின்ன வயசில் அப்படி இருந்துட்டு இருக்கச்சே சின்னாண்டவனுக்கு திருமேனி ரொம்ப அசக்தியாக எடுத்து, அது சின்னாண்டவனுக்கு திருமேனி அசக்தியாக எடுத்து, அது அரவுண்டு 1892 சொல்லணும். அப்போ சுவாமிக்கு 20 வயசு, சுவாமியினுடைய அவதாரம் 1872. தேரந்தூர் ஆண்டவனுடைய பூர்வாசிரமத்தில் சுவாமிக்கு தேரந்தூர் வரதாச்சார்னு திருநாமம், தேரந்தூர் வரதாச்சாரா இருக்கிற 1872 அவதாரம். 1892 வாக்கில் பாதுகாசேகர ராமானுஜ மகாதேசியன் ஆச்சாரியருக்கு ரொம்ப திருமணி ரொம்ப அசக்தியா இருந்தது. அப்போ சுவாமிக்கு 20 வருஷம் தான், 20 வயசு தான். அடுத்த ஆச்சாரியரை யாரையாவது நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, கடந்தேத்தி ஆண்டவன வாழ்லாம் பூர்வாசிரமத்தில் இருந்தா, ஆனால் யாரும் ஒத்துக்கலை. நிறைய சிஷியாள் உண்டு, நிறைய சிஷியாள் காலக்ஷேபம் பண்ண பெரிய ஆண்டவனிடத்துலேயே காலக்ஷேபம் பண்ண சிஷியாலே நிறைய பேர் இருந்தா, அப்புறம் சின்ன ஆண்டவனிடத்துலேயே காலக்ஷேபம் பண்ணவா சிஷியாலும் நிறைய பேர் இருந்தா, யாரும் ஒத்துக்கலை. இந்த பெரியாண்டவனுடைய ஆசிரமத்துக்கு பெரியாண்டவன் போல அவ்வளவு பெரிய ஒசத்தியான சாமியாரை யாரால் இருக்க முடியும்? இது இப்பேற்பட்ட ஆச்சாரியராக இருந்தும் கொஞ்சம் கூட ஆகாரம்னா நினைப்பே இல்லாமல், அதே மாதிரி லௌகிக சுகங்கள்லாம் ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப அப்படியே சாஸ்திரம் பகவத் விஷயம் பகவத் அனுபவம் காலக்ஷேபம் இது மாத்திரம் பண்ணி கொண்டு இருக்கணும்னா எப்படி முடியும்? அது எப்படி ஒரு மெஷின், ஒரு மெஷின்னா கூட அதுக்கு போட வேண்டிய அது பெட்ரோலியோ இல்லை எலக்ட்ரிசிட்டியோ சப்ளை பண்ணால் தானே அந்த மெஷின் வேலை செய்யும். பெரியாண்டவன் எப்படி இருந்தானோ, ஒன்றும் ஆகாரமே கிடையாது, ஆனால் 54 வருஷம் சாதுர்மாசியமாக இருந்து ஏதோ ஸ்வல்ப ஆகாரம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை மாத்திரம் சாப்பிட்டு பரிபூர்ணமாக ஆச்சாரியராக எழுதியிருந்து சிஷியாளுக்கு ஆனவரதம் காலக்ஷேபம் பண்ணி கொண்டு எப்படி ரொம்ப விரக்தியோடு ஒரு நயா பைசா என்னாலே தெரியாது, அந்த மாதிரி பைசா என்ன ரவுண்டாக இருக்குமா ஸ்கொயராக இருக்குமானே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஏகாந்தத்திலே ஒரு ஆசிரமத்தில் இருந்து கொண்டு யாரால் இருக்க முடியும் இது? அதனால அந்த பெரியாண்டவன் ஸ்தானத்துக்கு வந்து நாம ஆச்சாரியராக வந்து யாரால அவமானப்பட முடியும்? அந்த சுவாமி எப்படி இருந்தார், இந்த சுவாமி இப்படி வந்து கெடுக்கிறார் இந்த ஆசிரமத்தை அப்படின்னு இந்த பேச்செல்லாம் வாங்குவது ஞான பெரியாண்டவனுக்கு ஈடாக நம்மளால் வர முடியாது. அதெல்லாம் அந்த மாதிரியான நினைப்பு வரதே மகா தப்பு என்று எல்லாரும் ஒதுங்கினா, சின்னாண்டவன் தான் பெரியாண்டவனுடைய ஒரு அனுகிரகத்தினாலே அந்த ஸ்தானத்துக்கு வந்து பெரியா ஆசிரமத்தினுடைய கௌரவத்தை நன்னா காப்பாத்தின்னு இருந்த. ஆனால் திருப்பியும் அதே மாதிரி காப்பாற்றணும்னு எல்லாருக்கும் பயம், யாராக முடியும் பெரியாண்டவன் மாதிரி ஆச்சாரியனா இருக்க முடியாது அப்படின்னு எல்லாருக்கும் பயம். அப்போ இந்த பேரவந்தூர் ஆண்டவன் சுவாமி 20 திருநட்சத்திரம் சுவாமி, அப்போ தான் கல்யாணம் ஆகி அந்த சுவாமியானவன் சின்னாண்டவனிடத்துல ஒன்றும் சோகிக்க வேண்டாம், பெரியாண்டவன் சம்பிரதாயத்தை அடியனிடத்துல அனுகிரகிச்சா அடியன் காப்பாத்துறேன்னு ஆறாம் சுவாமி. இந்த வார்த்தை சொல்லுவாளா யாராவது? வழுத்தூர் ஆண்டவன் எப்படி 20 வயசுலே பிரம்மச்சாரியாவே இருந்து சன்னியாசம் வாங்கினுட்டாரோ, அது மாதிரி இந்த சுவாமி 20 வயசுல இவருக்கு அப்போ கல்யாணமும் ஆயிடுத்து இவருக்கு 20 வயசுல. பெரியாண்டவனும் அப்படிதான், சின்ன வயசுல அவர் 20 வயசுல சன்னியாசம் வேணும்னு கேட்டார் வந்து, பெரியாண்டவனும் 20 வயசுல சன்னியாசம் வேணும்னு கேட்டார். அப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிருந்தது, அப்போ அவர் திருத்துறப்பூண்டி ஆண்டவன் கொடுக்க மாட்டேன்னுட்டார். அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாலே வழுத்தூர் ஆண்டவன் 20 வயசுல அவர் ஆத்து கல்யாணம்னு நடக்க போகிறதுன்னு கேள்விப்பட்ட உடனே ஆற்று விட்டு ஓடி போயிட்டார் அவர். இந்த கல்யாணமாவது சம்சாரமாவது ஆச்சரியமாக பகவத் அனுபவம் இருக்குது, ஆத்மாவுக்கு அனர்த்தமான விஷயம் என்னத்துக்குன்னு அந்த மாதிரி ஒரு மனோபாவம். எல்லாரும் அப்படி இருக்கணும்னு கிடையாது, அந்த சுவாமிக்கு அவ்வளோ வைராக்கியம், பழுத்து ஆண்டவன் எப்படி 20 வயசுக்குள்ள சன்னியாசி ஆனாரோ, எப்படி பெரியாண்டவன் 20 வயசுக்குள்ளே சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப பிரார்த்திச்சாரோ, அதே போல சேரவந்தூர் ஆண்டவன் 20 வயசுல சன்னியாசி ஆகணும்னு பிரார்த்திச்சாரு. சின்னாண்டவனை பிரார்த்திச்சரவு அவன், சின்னாண்டவனுக்கும் ரொம்ப ஆசையா இருந்தது. நல்ல சத்பாத்திரம், மாமேதாவி, இந்த உண்மையான வைராகியத்தோட இருக்கான். லௌகிக சுகங்கள்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் கிடையாது. நல்ல ஆச்சாரிய பக்தி ஆசிரமம், அந்த சின்னாண்டவனுடைய நிழலை விட்டு அண்ணன் என்னடா போக பிடிக்காது சுவாமிக்கு. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியாள், ஆச்சாரியாள்னு எப்ப பார்த்தாலும் ஆச்சாரியாலே நினைச்சுண்டு, அந்த மாதிரியான ஒரு ஒரு மனோபாவம், ரொம்ப பரிசுத்தமான மனசு. அதனால இந்த 20 வயசு இந்த பையனுக்கு சன்னியாசம் கொடுத்துடலாம் தீர்மானம் பண்ணிட்டார் சின்னாண்டவன். அவர் சன்னியாசம் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருந்தார். ஆனா அந்த ஸ்ரீரங்கத்து மனுஷாள் ரொம்ப வம்பளக்க ஆரம்பிச்சுட்டார். என்ன அநியாயம், இந்த சின்னாண்டவன் இந்த மாதிரி இப்படியா பண்ணுவார், இவர் ஆசிரமத்துக்கு வரைச்சே இவர் எப்படி 58 வயசுக்கு வந்தார், பையனுக்கு அடுத்த ஆசிரமத்துக்கு கொடுக்குச்சு 20 வயசுல கொடுக்குறார் இவர், இப்படியா ஒரு சன்னியாசம் கொடுப்பா, 20 வயசு பையனும் கொடுத்தா இந்த பையன் இப்ப என்ன பண்ணுவானவன், சம்பிரதாயத்துக்கு ஆளா இல்லை, எத்தனை பேர் பெரியவாள்லாம் இருக்கா, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சின்ன பையனுக்கு கொடுக்கணும்னு இப்படி ஒரு சதி பண்றாரு. இந்த மாதிரி பண்ணலாமா இந்த மனுஷன், அப்பா அம்மா வேற இருக்கா, இந்த இவருக்கு வேதாந்தாச்சிருக்கு, தேரந்தூர் வரதாச்சாருக்கு, அவருக்கு அப்பா அம்மா இருக்கா, வயசான பாப்பாவும் அப்பா அம்மா இருக்கு, அவாளையும் விட்டுட்டு இன்னும் அப்பதான் ஆம்படியா இப்போ புது பாவம் சின்ன பொண்ணு இவளுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த காரியம் பண்ணலாமான்னு ஒரே வம்பளப்பாய் போச்சு ஸ்ரீரங்கத்துல. பார்த்தார் சின்னாண்டவன், இதோ இது வேண்டாம், இவ்வளவு பேர் வம்பளக்குற மாதிரி ஒரு காரியத்தை நாம் ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு, இந்த சுவாமி நிச்சயமா இவர் ஆண்டவன் ஸ்தானத்துக்கு வரவேண்டியவர் தான், ஆனா இருந்தாலும் இப்பொழுது காலம் பிராப்தமாகல, அதனாலே பெரியாண்டவன் அனுகிரகத்திலே இவருக்கு தகுந்த காலம் வரச்சே இது பிராப்தமாகட்டும்னு அனுகிரகிச்சுட்டு பேசாம இருந்துட்டார். சன்னியாசம் கொடுக்குறேன்னு சொன்னவர் ஊர் வம்பளப்ப பார்த்த சரி, அவ பேசே ஊர் வம்பளை தானே ஒண்ணு சொல்லிருக்கு, ரொம்ப தர்மமா இருந்தாலும் ஊர் வம்பளப்புக்கு பயந்துதான் காரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அஸ்வர்கியம் லோக வித்விட்சம் தர்மம் அப்படி ஆச்சரியன்னதுன்னு மனு சொல்லியிருக்காரு. லோக வித்வேஷம் அப்படின்னா ஊர்ல எல்லாரும் வெறுக்கறா அப்படின்னா அந்த காரியத்தை பண்ணாத, தர்மமா பியாச்சரே என்னது அப்படின்னு, அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி ஊர்ல எல்லாரும் வெய்யறான்னா அந்த நல்ல காரியத்தை பண்ணாதேன்னு சொல்றாரு மனு. அது மாதிரி சின்னாண்டவனும் அடுத்த ஆச்சாரியரை அவசியம் ஸ்தாபிச்சுட்டு வேலிருக்கணும் திருநாட்டுக்கு, ஆனா ஊர் இந்த மாதிரி பேசுறதுன்றதுனாலே அப்புறம் 1894 அடுத்த ஆச்சாரியரை ஒத்தரையும் நியமிக்காம தை மாசம் சுக்ல சப்தமியில இதே வருஷத்துல 1894 திருநாட்டுக்கு வெளியாச்சு. திருநாட்டுக்கு ரொம்ப சோகம்தான். அடுத்த ஆச்சாரியர் இனிமேல் பெரியாண்டவன் அனுகிரகத்திலே வந்தா தான் உண்டுன்ற வருத்தத்தோட திருநாட்டுக்கு வெளியாச்சு. அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு ஆசிரமத்துல ஒரு ஆச்சாரியரும் வரல. அது முன்னையே சொன்னேன் நான், அது 1894 ஒருத்தரும் வரல. அப்படி அதுவும் அப்போ ஒன்றும் சொத்து இருக்கிற ஆசிரமம் கிடையாது, அதான் யாரும் பைசாவே பார்க்காத ஆச்சாரியாளாச்சே. அதுவும் பெரியாண்டவன் வந்து பைசா வட்டமாக இருக்குமா ஸ்கொயராக இருக்குமானே பார்க்காதவர் அவர். அந்த மாதிரி ஆசிரமத்தில் அப்போ ஒன்றும் சொத்தும் கிடையாது. சம்பிரதாயம்னா ஞானம்தான் சொத்து, சிஷ்யால் தான் சொத்து, சிஷ்ய சமிருத்தி தான் அப்போது பெரிய ஐஸ்வர்யம், அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு வெறும் சன்னியாசியாகவும் பரிபூர்ண விரக்தராகவும் வருவதற்கு யாராலையும் முடியல. 12 வருஷத்துக்கு ஆளே கிடையாது. அதனால அங்கே திருவாராதனத்துக்கு யார் சுவாமி இருந்தா ஆச்சாரியால் இல்லாமல், அது சேரந்தூர் ஆண்டவனே தான், அவரே தான் பூர்வாசிரமத்தில் அந்த வரத வேதாந்தாச்சார் சுவாமி. அது 12 வருஷம் அவரே ஆசிரமத்திலையும் சின்னாசிரமத்திலையும் பெரியாசிரமத்திலையும் பிருந்தாவன ஆராதனை பண்ணி கொண்டு பாதுகைகள் ஆராதனத்தை பண்ணி கொண்டு தோழில் இருந்தார். அவர் பிரசாதம் எல்லாம் இவரே அவரே ஆற்றுல இருந்து அரிசி எடுத்துன்னு வந்து பிரசாதம் பண்ணி ஆச்சாரியாளுக்கு சமர்ப்பிச்சுட்டோம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் சுவாமி. ஒரு இன்னைக்கு ஆசிரமம் இப்படி பெரியாசிரம சம்பிரதாயமானது விட்டு போகாம அது திடீர்னு ஒரு நாள் காணாம போச்சுன்னு இல்லாம இன்னைக்கு ஜகத்துல எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கு என்றால், அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அந்த ஒரு 12 வருஷம் நடுவுல பரதாழ்வான் எப்படி 14 வருஷம் பாதுகை ஆராதிச்சுட்டு இருந்ததுனாலே ராமராஜ்யம் விஸ்தரிச்சதோ அது போல அதுபோல இன்னைக்கு இந்த பாதுகா ராஜ்யம் நம்முடைய ஆண்டவன் சாம்ராஜ்யமானது விஸ்தரிப்பா இருக்குன்றதுக்கு காரணமா என்னவா இருக்கணும்னா, அந்த 12 வருஷம் இந்த வரதாச்சார சுவாமி ரொம்ப பரிபூர்ண பக்தியோட ஆசிரம சம்பிரதாயமானது மேற்கொண்டு அபிவிருத்தி ஆகணும், விட்டு போகக்கூடாது, அது பாதுகாராதனம் நிற்கக்கூடாது என்று அவ்வளவு பக்தியோட ஏகாந்தமாக அவர் ஆராதனம் பண்ணி கொண்டிருந்த பிரபாவம் தான் இது. அந்த பரதாழ்வானுடைய 14 வருஷ ஆராதனம் போலே சேரவேந்தர் ஆண்டவனுடைய 12 வருஷ ஆராதனம், பாதுகாராதனம், சின்னாண்டவன் பெரியாண்டவனுடைய பாதுகைகளை ஆராதிச்சு கொண்டு, பிருந்தாவனத்தை ஆராதிச்சு கொண்டு, எப்பேற்பட்ட ஆச்சாரியாள், எப்பேற்பட்ட அவ காலக்ஷேபம் சாதிச்ச இடம், அவ பொன்னடிபட்டு வாழ்ந்த இடம் இது. இந்த இடத்துக்கு ஈடு கிடையாது. அயோத்தியிலே ராமன், மதுரையிலே கிருஷ்ணன், துவாரகையிலே கிருஷ்ணன் என்றெல்லாம் சொன்னா அதெல்லாம் கூட சக்தியான பவித்திரமான ரொம்ப ஆத்மசாந்தி நிறைய இருக்கக்கூடிய இடம் எதுன்னா, பெரியாண்டவன் சின்னாண்டவன் இந்த மகாத்மாக்கள் இங்கே சஞ்சரித்த இந்த பூமி தான், இந்த ஆசிரமம் தான்னு அந்த விசுவாசமும் அந்த பக்தியும் கொஞ்சம் கூட குறையாம, ஒரு நாளும் குறையாம 12 வருஷம் ஏகாந்தமாக எப்படியாக்கும். ஒரு வனாந்தரத்திலே ஒரு ரிஷியானவர் தன்னுடைய உபாசனமே பிரதானமாக இருப்பாரோ அதுபோல இப்பவும் கூட பார்க்கலாம். மேலூர் ரோட்ல இருக்கிற சின்ன ஆசிரமம் பெரிய ஆசிரமம் வனாந்தரத்துல இருக்கிற ஆசிரமம் போலதான் இருக்கு இப்போ. இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் இப்ப 140 வருஷம் கழிச்சு அப்ப எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த சமயத்துல அந்த 130-140 வருஷம் முன்னாடி அந்த வனாந்தரத்திலே இருந்தான அந்த ஆசிரமத்திலே வேற ஒரு பிரயோஜனமும் தெரியாம, சம்பாதிக்க எண்ணம் இல்ல, குடும்பத்தை பத்தி எண்ணம் இல்ல, எந்த பத்தி விசாரம் இல்ல, ஆச்சாரிய பக்தி மாத்திரம்னு இருந்த அந்த ஒரு தபஸ் மாதிரியாக்கும் தேரந்தூர் ஆண்டவருடைய அந்த ஆராதனம். அந்த ஆராதனத்தினுடைய பலம்தான் 14 வருஷம் பாதுகாராதனம் பரதாழ்வாந்து, 12 வருஷம் தேரந்தூர் ஆண்டவனுடைய ஆச்சாரிய பாதுகாராதனம், இந்த பெரியாண்டவன் சின்னாண்டவனுடைய பாதுகாராதனம் தான் அந்த ஆராதனத்தினாலே பின்னாலே இன்னைக்கு நம்ம ஆசிரமம் ரொம்ப விசேஷமா இருக்கு. அதனால அந்த ஒரு உறுதியும் அந்த விடாப்பிடியும் ஆச்சாரிய பக்தியும் பெரியாண்டவன் சம்பிரதாயத்திலே பாதுகாராதனம் நிற்கக்கூடாது. நம்ம ஆச்சாரியன் சின்னாண்டவன் பாதுகாராதனமே எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்ன வார்த்தையில இருந்த அந்த பரிபூர்ண பக்தி அதைத்தான் பார்க்கணும். இன்னைக்கு நான் பாதுகாராதன ஆசிரமத்திலே விடாம நடக்கிறதுன்னா, இன்னைக்கு ஆண்டவன் சம்பிரதாயம் இன்னைக்கு ஒரு சம்பிரதாயமா உலகத்துல இருக்குன்னா, அது அன்னைக்கு விட்டு போகாம இருக்குன்னா, நிச்சயமா அது பேரவிந்தூர் ஆண்டவனுடைய அந்த 12 வருஷ பிரயத்தனத்தை தான் சொல்லணும். வேற எந்த அபிலாஷையும் இல்லாம ஆண்டவன் பாதுகாராதனம், ஆண்டவன் சஞ்சரித்த பொன்னடித்து பொன்னடிபட்டதான ஆசிரமம் என்கிற இதே ஆசையோட விடியற்காலை எழுந்து வந்து ஆசிரமத்துக்கு அருகே இருக்கிற காவேரியிலே நீராடி அங்கேயே அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு தீர்த்தங்களை வேலை பண்ணி கொண்டு வந்து ஆசிரமத்துக்குள்ளே வந்து ஆசிரமத்தை சுத்தம் பண்ணி அந்த ஆயுதம் பரிபூர் நல்ல பரிசுத்தமாக சுத்தம் பண்ணி வைக்கும். அந்த ஆசிரமத்தை என்ன குப்பியும் சத்தியமாக வச்சு நடுவில் சன்னதி மாத்திரத்தையும் அப்படி லேசாக பிரிக்கப்பட்டு ஒரு விளக்கை போட்டு மணி அடிச்சுட்டு போகிறது வழக்கம் இல்லை. அந்த ஆசிரமம் அது அப்படியே சுத்தம்னா எப்படி, அந்த அந்த சுத்தி தான் உண்மையான ஆராதனம். அந்த பளிச்சுன்னு வச்சுக்கிறது தான் ஆராதனம், கோவில் ஆராதனம், பாதுகாராதனம், ஆசிரம ஆராதனம். அதனால சுத்தமாக வச்சு பெரியாசிரமத்தையும் சின்னாசிரமத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு அது அதுக்கப்புறம் பாதுகாராதனத்துக்கு அதுக்காக பிரசாதத்தை தயார் பண்ணி பாதுகைகளுக்கு பிரசாதம் பண்ணுற வழக்கம் இல்லை. ஆனால் பெரியவாள் ஆராதிச்ச பெருமாள் இருந்தார் இல்லையா, சால கிராம மூர்த்திகள், அவளுக்காக பிரசாதம், பிருந்தாவனத்துக்கு சமர்ப்பிக்கச்சே பிரசாதம் சமர்ப்பிக்கிற வழக்கம். அதனாலே அதுக்காக பிரசாதத்தையும் தானே தயார் பண்ணி, திருமடப்பள்ளி தானே தயார் பண்ணி அது மாதிரி சமர்ப்பிச்சுட்டு கிரந்தங்களை சேவிச்சு கொண்டு அதுக்கப்புறம் மத்தியானம் ஆற்றுக்கு போனான்னா ஆற்றுக்கு போய் மாத்தியானிகத்துக்காக நீராடி திருவாராதனத்தை பண்ணி ஆற்று பெருமாளுக்கு அங்கே ஆற்று தளிகையை சமர்ப்பிச்சுட்டு அங்கே அமுது செய்துட்டு திருப்பியும் உடனே ஆற்றுல உட்கார பொறுக்காது, உடனே ஓடி வந்துடுவார் திருப்பியும் ஆசிரமத்தில் சின்னாண்டவன் நிழல் இருந்த இடம், இந்த திருவடிப்பட்ட இடம், பெரியாண்டவன் நிழல் இருந்த இடம், அவ பொன்னடிப்பட்ட இடம்னு அந்த ஆசையோடையே திரும்பி வந்து அந்த சின்னாண்டவனுடைய நினைப்பிலேயே இருந்து கொண்டு அங்கேயே கிரந்தங்களை சேவிச்சுண்டு ஆச்சாரியால் சாவிச்ச கிரந்தங்கள் சேவிக்கச்சே ஆச்சாரியால் இந்த இடத்துல இந்த அர்த்தம் சொன்னான் இந்த அர்த்தம் சொன்னான்னு அந்த குரலோட ஆச்சாரியன் சாதிச்ச குரலையே நினைச்சு 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 அந்த அர்த்தத்தெல்லாம் வாசிச்சுண்டு அது மாதிரி அதான் தேரந்தூர் ஆண்டவனுடைய அந்த ஆச்சாரிய பக்தி சொல்லியும் ஆளாது. பிரியாக்கும் அங்கேயே இருந்து சாயங்காலமான உடனே திருவிளக்கு, அது திருவிளக்கு சேர்த்து ஆச்சாரியரை சேவிச்சுட்டு சந்தியாவந்தன ஆதிகளை முடிச்சுட்டு திருப்பியும் சாயங்காலம் ரொம்ப நன்னா அஸ்தமிச்ச அஸ்தமிக்கிற வரைக்கும் ஆச்சாரியருடைய சரித்திரத்தையும் அவா சாதிச்ச காலக்ஷேபங்களையும் அந்த கிரந்தங்களை வச்சுட்டு சேவிச்சுட்டு இருந்துட்டு யாராவது காலக்ஷேபம் கேட்டான்னா சாதிப்பார், அதுவும் உண்டு. அவா வந்து கேட்குற ஆளுக்கு காலக்ஷேபாதிகள் காத்தாலையும் சாதிப்பார், மத்தியானமும் சாதிப்பார். அது மாதிரி சாதிச்சுன்னு எடுத்துட்டு திருப்பி சாயங்காலம் நன்னா அஸ்தமிச்சா விட்டு ஆற்றுக்கு ஏழுனா, ஆற்றுக்கு ஏழி ஆற்றுல பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணிவிட்டு ஒரு வாய் சாப்பிட்டாருன்னா அடுத்தது நேரம் ஆற்றுல உட்கார மாட்டார். அடுத்தது ஆற்றுல உட்காந்துட்டு ஆம்பியாரோட கதை பேசுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசுறது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேராக அடுத்து கதை என்னன்னா நேராக பெருமாள் பெரிய பெருமாள் சன்னதிக்கு போயிடுவார். சேரந்தூர் ஆண்டவன் பெரிய பெருமாள் சன்னதியிலே போய் பெரிய பெருமாள் சன்னதியை சுத்தப்படுத்துறது. அதான் அந்த சன்னதியை சுத்தமாக வச்சுட்டா தான் திருப்தி. ஆச்சாரிய சன்னதியும் அப்படி தான், பெருமாள் சன்னதியும் அது நல்லா சுத்தமாக அது தர வழிக்கிற கைங்கரியம்னு பேர். பெரிய பெருமாள் சன்னதியிலே திருவரங்கன் சன்னதியிலே அந்த தன் சன்னதியை தினந்தோறும் போய் பரிசுத்தமாக அந்த சன்னதியை சுத்தப்படுத்திட்டு அப்பெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தது. இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி கைங்கரியத்துக்கெல்லாம் நம்ம போகிறான்னா பெருமாள் சேவிக்க விட மாட்டேங்கிறா, அதுக்கு கியூ வச்சுட்டா கவர்மெண்டில், அதுக்கு கட்டணம் வேறு வச்சுட்டா, அதுக்கு வேறு நிறைய தடுப்புகள்லாம் வச்சுருக்கா. இப்படி அந்த காலத்தில் ரொம்ப சகஜமாக பெருமாளுடைய சன்னதி அப்படி இருந்தது. அதான் போய் நன்னா சுத்தம் பண்ணிட்டு திருவரங்கம் சன்னதி உள்ள வெளியில் திருவண்ணாழி பிரகாரம் அடுத்த பிரகாரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நன்னா சுத்தம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு ரங்கநாதன் அதை பாதுகாதேவியே நினைச்சுட்டு பாதுகாதேவிக்கு அது தன்னுடைய பாதுகாத்து காசுரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு திருவாயு மொழி அனுசந்தானம் பண்ணி கொண்டு அந்த மாதிரி ரொம்ப அழகா பெருமாளை சேவிச்சுட்டு திருப்பி ஆற்றுக்கு வந்து சேவிச்சுட்டு அப்படியே காலையில் திருப்பி எழுந்து ஓடுவார். சின்னாசிரமத்துக்கு ஓடி சின்னாசிரமத்தை பார்த்து பெரியாசிரமத்தை பார்த்து இதே மாதிரி 12 வருஷம். அது எதுக்காக சொல்கிறேன், இந்த வயசில் அந்த வயசில் எல்லாரும் என்ன பண்ணுவா அப்படின்னா, 20 வயசில் எல்லாரும் என்ன பண்ணுவா, ஆஹா நம்ம இருக்க போகிற 70-80 வயசு வரைக்கும் சௌகரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பைசாவை தேடி ஓடுவா. சேவந்தர ஆண்டவன் ஆச்சாரியாருடைய நடல் பட்ட இடம்னு ஓடிட்டு இருந்தார். அந்த மாதிரி எழுந்திருந்தார் சேவந்தர ஆண்டவன். இதே போல் 1905 வருஷம் இப்படி தான் 5 வரைக்கும் இப்படி தான் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு மேற்கொண்டு தான் காடந்தேர்த்தி ஆண்டவன் ஆசிரமத்துக்கு எழுதினார். இந்த விஷயம் அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதா கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.
சுவாமி அரியன் பாக்யம், அரியன் சுவாமி அரியன் இருக்கேன். அரியன் பாக்யம் ரொம்ப நன்னா இருந்தது சுவாமி.
அடுத்த வாரம் பார்க்கலாம்,
புதமா இருந்தது. அடுத்த வாரம் பார்க்கலாம் சுவாமி. அரியன் அரியன் தாசன்.